मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपथाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरस्य मदः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மழிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல்வுந்தன் பல்லவமே விழலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கண நர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன் குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீக பாரதாஹரி எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே பகவானுடைய ரூபலாவண்யம் அத்யத்புதமா இருக்கு குறை ஒன்றும் இல்லாமல் இருக்கான் பகவான் ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ணபிவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் த்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் நே அப்படின்னு ரொம்ப அழகா ருக்மிணி பிராட்டி சொல்றார் புவன சுந்தரா அப்படின்னு பகவான வர்ணிக்கிறார் நம்ம எல்லாருமே அழகுக்கு வசப்பட்டவா குழந்தைகளை கொஞ்சம் மனைவியை கொஞ்சம் கணவனை கொஞ்சம் ஒரு ரோஜா பூவை ரசிக்கிறோம் ஒரு டிரெஸ்ஸோட டிசைனை ரசிக்கிறோம், ஒரு சோஃபாவை ரசிக்கிறோம், ஒரு வீடை ரசிக்கிறோம், ஒரு ஒரு பறவையை ரசிக்கிறோம், சிங்கத்தை ரசிக்கிறோம், எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ரூபத்திலே மயங்குறோம். நம்ம நம்ம பிளான் பண்ணி இதுல மயங்கணம் அப்படின்னு புத்திய செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியாமலேயே மனசு அப்படியே மயங்கணம். ரோஜா செடி வச்சிருக்கோம், நன்னா ஒரு 10-15 பூ பூத்திருக்கு. நான் ஜோரா பெங்களூர் ரோஸ் ரெடி பண்ணி ரோஸ் பார்த்தோடனே மனசு மயங்கணம். இந்த கடையில எல்லாம் பிரிஞ்சு வச்சா மாலை தொங்க விட்டுருக்கா, பார்த்தால இப்ப என்னவா இருக்கு அப்படின்ற. அப்ப நமக்கு தெரியாமலேயே மனசு அதுல லயப்படுறது இல்லையா, ரொம்ப சட்டுன்னு சடக்கணுமா அப்படி அதுல லயப்பட்டுறது. கொஞ்ச நாள் கழிச்சு லயப்படல, பார்த்த உடனே சத்க்ஷணாத் அந்த க்ஷணமே அப்படின்னு ஒரு ஈர்ப்பு. அதனாலேதான் பகவான் பூமியிலே அவதாரம் எடுத்துட்டு வர. சரி, என்னை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டமே, என்னை பார்த்து என்னிடத்த மனசு லயப்படட்டமே அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டுதான் வரும். இப்படியே நம்ம பிள்ளையார் சூத்தி வந்தது, எத்தனை வெரைட்டியா கணபதி. சாதாரண அத்தனை வெரைட்டியா கணபதி நம்ம யோசிக்க கூட மாட்டோம். ஆனா பாம்பேல பார்த்தா தெரிஞ்சு தெரியும், அங்கங்க முக்கு கணபதி வெரைட்டியா, இவர் எப்படி இருக்காரு இல்லையா, அவர் எப்படி இருக்காரு இல்லையா, என்ன அழகா இருக்குப்பார் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறோம். அப்ப இந்த ரூபத்தை மனசுல வச்சிருக்கிறதுனால இவ்வளவு ரூபங்களை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியாமலேயே மனசு அதை லயப்படுறது இந்த கணபதி ரூபத்துல. அதுபோல பகவானுடைய ரூபத்திலே மனசு லயப்படுறது ஈஸியா இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணவதாரம் எல்லாரையும் ரசிக்க வைக்கணும். அப்படி அழகன், அழகு 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 அழகு, குறையே இல்லாத அழகு. சாதாரணமா ஒரு எல்லைக்கு அப்புறமா அந்த அழகு குறைய ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையாக்கும் ஒரு அழகு, நம்மளே சொல்லுவோம், சின்ன குழந்தை வெள்ளை பால் போல வெள்ளையா இருந்தது, இப்ப வெயில விளையாடி விளையாடி கறிக்குஞ்சு மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்ன சின்ன வயசுல ரொம்ப அழகா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும், இப்ப இன்னும் நோஞ்சானா இருக்கு அப்படின்னு. அப்புறமா கல்யாண ஆகிறவங்க எப்படி இருந்தா, கல்யாணம் ஆகி இப்படி ஆயிட்டாலே நிறைய சொல்லுவோம். சின்ன வயசு அப்படி இருப்பா பாக்குறதுக்கு, இப்ப அவளை பாக்குறதுக்கே நன்னாவே இல்லை அப்படின்னு. ஒரு வியாதி வந்துட்டுதான் மாறி போயிடுறது. அப்ப நம்முடைய அழகு ஒரே ஸ்திரமா ஒரே ஸ்திதியில இல்லை, கூடுறது இல்லை. சாதாரணமா கூடணும் இல்லையா, அழகு கூடுறதுன்னு உண்டு. இப்ப ஏதாவது மேக்கப் போட்டு அழக கூட்டிக்கிறோம், மேக்கப் கிடைச்சிட்டோம் அப்படின்னா வசிக்கிறது இல்லை. கிருஷ்ண அழகு அப்படி இல்லையா, அது இத்தூண்டு இருந்த போது அழகா இருந்தது, அது கொஞ்சம் வளர்ந்த போது அழகா இருக்கு, இள வயசாக அழகா இருக்கான், மதுராவுக்கு போயிட்டான், டீனேஜ் வந்துட்டான், அழகா இருக்கான். அவன் இங்கேயும் பள்ளிக்கூடம்லாம் போகவே இல்லை, மாடுதானே மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ வசுதேவர் சரி ஒண்ணுமே வேதம்லாம் படிக்கலையேன்னு சொல்லி சாந்தீபனி ரிஷி நடத்த அனுப்புறார். பகவான் நல்ல சுருள் சுருளான கேசம், நல்லா மொட்டை அடிச்சு உச்சி குடிமி வச்சு அனுப்புறார். எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன வசுதேவரே கிருஷ்ணனுக்கு போய் மொட்டை அடிக்கிறாள், எவ்வளவு அழகா இருப்பான் குழந்தை, ஐயோ அழகு போயிடுமே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறார். வசுதேவர் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்களோ, அதனால ஒன்னும் அழகு எல்லாம் போயிடாது அப்படின்ட்டு. மொட்டையெல்லாம் அடிச்சுண்டு உச்சி குடிமி வச்சுண்டு இந்த கோபி சந்திரம் எல்லாம் இட்டுண்டு இந்த பூனலுக்கு வந்து நிக்கிறது பய, அப்படியே பார்த்து அச்சோடா எல்லாரும் பிசி சுத்துறா. வசுதேவர் கேட்கிறார், அழகு குறைஞ்சு போயிடுதோ கண்ணனுக்கு, தேவகி சொல்றா ஐயோ இவ்வளவு அழகாயிட்டானே திருஷ்டி பற்ற போறது அப்படின்றா. சர்வ மொட்டை அடிச்சு அழகு குறையணும் இல்லையா, பெருமாள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன், திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுக்கணும். எதுக்கிட்டான்னா மனுஷாவளுக்கு இந்த கேசம்ன்றது ரொம்ப அழகு, எத்தனை ஸ்டைல் பண்றோம், அந்த கேசத்தை கொடுக்கறது அப்படின்றது தன்னுடைய அழகையே அர்ப்பணம் பண்றதுக்கு சமானம். கிருஷ்ணனுக்கு மொட்டை அடிச்சா இன்னும் அழகா இருக்கானோ, எல்லாரும் அசந்து போறையும் மொட்டை அடிச்சு அழகு குறையும் பார்த்தா இன்னும் கூடுறதான். சாந்திமணி முனி ஆசிரமத்தில் இருந்துட்டு வரா அப்பயும் அழகா தான் இருக்கும், உண்டா கொழுக்கு ஒழுங்கிட்டு இருப்பான் கண்ணன். ஒரு வயசுக்கு மேல ரொம்ப கொழுக்கு ஒழுங்கிட்டு இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இள வயசு குழந்தைகள் கொழுக்கு ஒழுங்கிட்டு இருந்தா சப்பி சீக்ஸ் டிம்பிள்ஸ் ரோசி லிப்ஸ்லாம் ஒரு சின்ன வயசுல இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 25 வயசு நல்லா கொழுக்கு ஒழுங்கு நல்லா ரவுண்டா இருக்காரு அப்படின்னா அது ஒரு அழகு கிடையாது. ஆனா கண்ணன் அழகா இருக்கும். கல்யாணம் ஆயாச்சு, வயசாயிடுச்சு கண்ணனுக்கு, கிருஷ்ணன் குழந்தை பெத்தாச்சு, பேரனை பெத்தாச்சு, குருஷேத்திர யுத்தம் நடக்கும்பொழுது கிருஷ்ணன் தாத்தா, கிட்டத்தட்ட 100 வயசு ஆண்டியாச்சு கிருஷ்ணனுக்கு. ஆனா அப்ப கூட பாருங்க, இந்த சாமிங்கா தான் இருக்கும், பாவமா ஒரு தாத்தா அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி பாவமா இருக்க மாட்டார், கம்பீரியமா உட்கார்ந்து. அப்ப அத்தனை வயசுலயும் பகவானோட அழகு கூடிட்டே இருக்கு. குந்தி அதை பார்த்து அகந்து போறா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. பார்த்த சாரதியா உட்கார்ந்து இருக்கு. அப்ப கூட நந்த கோபகுமாரனாகவே இருக்கான. அப்ப கூட கோவிந்தன் கோவர்தேவி உத்தாரணம் பண்ண கிச்சாவையா அந்த இந்த குறும்பு மாறலையும் 100 வயசு ஆயாச்சு. அப்பயாவது கொஞ்சம் அந்த ஒரு மரியாதை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம். அப்பயும் சின்ன பிள்ளை மாதிரியே ஒரு குறும்பு தனம், கொஞ்சம் கூட குறையவே இல்லையா, துள்ளினா துள்ளி குறையலை. எல்லா விதத்திலையும் அவனுடைய இது எதுவுமே குறையல. அதனால அப்பேற்பட்ட ஒரு அழகு. அதனாலதான் பகவான் கிட்ட மனசை கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவனுடைய அழகு மாறாதது, கூடிண்டே இருக்கு. அதை தவிர நம்ம மனசு எப்படின்னா ஈஸியா மாட்டிக்கிறது. சொன்ன இல்லையா, பூல பூவை பார்த்து மயங்கிடுறோம், ஒரு அழகான பெண்ணை பார்த்து மயங்குறோம், மானை பார்த்து மயங்குறோம், ஒரு தங்கத்தை பார்த்து மயங்குறோம், ஒரு செயின் டிசைனை பார்த்து மயங்குறோம். திரும்பி திரும்பி அதே தான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது, அதே புடவைகள் தான் வெரைட்டியா. அப்படி எல்லாத்துலயும் மயங்குறோம். ஆனா இந்த இதெல்லாம் மயங்குறோமோ அதெல்லாம் நம்மள கீழே இழுத்துட்டு போகிறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு நம்மள கீழே தள்ளி விட்டுறது ஆசைகள். கிருஷ்ணன் மேல இருக்கிற ஆசை நம்மள மேல அழிச்சுட்டு போகிறது. அது வித்தியாசம் இல்லையா உலகத்துல, ஒரு குரு மேல ஆசை வைக்கிறோம், ஆனா அதனால நம்ம மேல உசருவோம் அப்படின்னா பெரிய விஷயம் தானே. இந்த கிருஷ்ண ரூபம் அவ்வளவு லாவண்யமயமா இருக்கான். அது எப்ப நினைச்சாலும் பலம் கொடுக்கறதாம், தைரியம் கொடுக்கறதாம், நம்பிக்கையை கொடுக்கறதாம், சந்தோஷத்தை கொடுக்கறதாம், நிம்மதியை கொடுக்கறதாம், முக்தியை கொடுக்கறதாம். அதனால இந்த கிருஷ்ண ரூபத்தை மயங்கிறது விசேஷம் அப்படின்னு பெரியவா சொல்றான். அதனாலதான் வல்லபாச்சாரியா ஸ்ரீநாத்ஜி கோவர்தனகிரியிலிருந்து ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி ஸ்ரீநாத்ஜி. நல்ல கோவர்தனகிரி தூக்கிட்டு இருக்க மாதிரியே ஸ்ரீநாத்ஜியுடைய ரூபம் ரொம்ப அழகா இருக்கும். அவனுடைய அந்த அலங்காரமே அழகா இருக்கும். அது கலர் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க வல்லபாச்சாரியா. என்னென்ன காலத்துக்கு இந்த ஸ்ரீநாத்ஜிக்கு எந்தெந்த மாதிரி வஸ்திரங்கள் போடணும்லாம் உண்டு. நல்ல வெயில் காலமா இருந்தா அந்த சீத்ரூ ட்ரெஸ், அந்த காலத்துல தெர்லின்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி அப்படி லேசு லேசா ஒரு ட்ரெஸ். நம்மளா குழந்தைங்களுக்கு காட்டன் துணி போடுவோம் தெரியுமா, வெயில் வந்துருது லேசா மெலீசா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸா போடுவேன். நல்ல குளிர்காலம் வந்துட்டுனா நல்ல வெல்வெட் துணியா போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இளவரசர் மாதிரி ஒன்று வச்சுப்பான் ராஜாதிராஜன் ஸ்ரீநாத்ஜி. அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது கூட போக் அப்படின்னு தான் பேர். நம்ம போகமா போக்கியமா சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லையா, போக் அப்படின்னு பேர் ஸ்ரீநாத்ஜியோடைய ஆகாரத்துக்கு. இந்த ஸ்ரீநாத்ஜியை அங்குலமங்குலமா அனுபவிக்கிறார். அவனுடைய ரூப லாவண்யம் ரொம்ப ஈஸியா நமக்கு மயங்கிறதுக்கு. இப்ப சாதாரணமா சொல்லுவோம், மனசு எங்கேயோ கடந்து ஓடுறது அப்படின்னு. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சகசநாமம் சொல்லுவோம், இல்லாட்டி வேதானம்லாம் சொல்லுவோம், வாய் சொல்லும். அதுவும் இந்த ஸ்லோகம் இதெல்லாம் பழகிருத்தினா ஒரு கஷ்டம் இருக்கு. இது பாட்டுக்கு சொல்லுவோம், இது பாட்டுக்கு இங்கே போகும். பழகாத வரைக்கும் கொஞ்சமா கவனம் இருக்கு, என்ன வார்த்தைன்னு ஒரு கவனத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதுக்காக நிறைய பேர் நான் ஸ்லோகமே சொல்லி கொடுக்கறது இல்லை, ஏன்னா வாய்ப்பாட்டையும் சொல்லிட்டு இருக்கும். நிறைய பேர் சகசநாமம் சொல்லுவோம் ஆத்துல, விஸ்வம் விஷ்ணு வசத்காரக பூத பக்தி பகத்ரபு அப்படின்னு. அவ எதை சொல்றா நமக்கு தான், பகவானுக்கு தான் விழிச்சோம். டைமா எடுத்து வேலைக்காரன் வருவா, பெல் அடிக்கிறது, போன அப்படின்னு. லயம் பக்தின்றது கடினம் இல்லை, நம்மள கஷ்டப்படுத்திக்கிறது இல்லை, அது ஒரு பாஷன். அப்படி அனுபவிக்கணும், அதை பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு குதூகல். பக்தின்றது கஷ்டப்படுத்துறது இல்லை, அது ருட்டீன் இல்லை, அது ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் ரிச்சுவல்ஸ் இல்லை, அது அப்படி அப்படி என்ஜாய் பண்றது. இப்போ ஒரு டிவி சீரியல் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி பார்க்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்யூஸ் பண்றோமா இல்லையே, நமக்கா பிடிச்சிருக்கு பார்க்கணும், ரசிச்சு பார்க்கணும், அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ டெய்லி கரெக்டா இருக்கையும் உட்காந்து பார்த்துடணும் அப்படின்னு ஒரு. அது ஒரு சீரியல் பார்க்கலோ ரெண்டு சீரியல் பார்க்கலோ எப்படியோ பார்க்கல இல்லையா, ஏதோ ஒண்ணு. அப்ப அது மேல ஒரு ஆசை, அதனால ஒரு உத்வேகம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி உங்க காரியங்களை முன்னாடியோ பின்னாடியோ பண்ணிக்க முடியாது, தூக்கத்தை தள்ளி போட முடியாது. மற்றவாழ்கிட்ட கவனம் கொஞ்ச நேரம் ஆஃபாயம் விட்டுருமா டிவி சீரியல் பார்க்கணும். அப்ப எவ்வளவோ விஷயங்களை நம்மளால ஒதுக்க முடியுது, ஏன்னா அது மேல சரியான வார்த்தை ஒரு காதல், பேஷன்னா ஒரு காதல் வச்சுக்கோங்களேன், ஒரு ஈர்ப்பு. பகவான் மேல அந்த ஈர்ப்பு வந்துடுதுன்னா நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற ஈர்ப்பு குறைஞ்சு, ஒரு விஷயத்துல ஈர்ப்பு குறைஞ்சு போயிடுதுன்னா அதை பெருசா கவலைப்பட மாட்டோம், அதுக்கு ஒரு விலை கிடையாது. ஈர்ப்பு இல்ல அப்படின்னா அது என்ன வேணா நம்மள படுத்தும், அதை கீழே 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 போய் விழுவோம். அதனாலதான் அத்தனை கோவில்கள் பாரத தேசத்துல இவ்வளவு கோவில்கள், இவ்வளவு பூஜா முறைகள் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இந்த மனசு அப்படி பழக்கப்படுது, பூதத்துக்கு வேலை கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். ஒரு அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருந்தா, அண்ணா ஒருத்தன் தம்பி ஒருத்தன். அப்ப தம்பி ஏதோ தபசெல்லாம் பண்ணி அவனுக்கு ஒரு பூதம் வந்துடுச்சு. அந்த பூதம் அவனுக்கு அடிமையா சொல்லுங்க ஊசு என்ன வேணா பண்றேன் அப்படின்னு உடனே அவன் சொன்ன அந்த மலையை வெட்டு அப்படின்னா ஒரு கிணத்துல தகடகடா எல்லாம் முடிச்சு விடுறது, இந்த வயலை உழுது உழுது விடுறது, துணியை துவச்சிருக்கு டக் அப்படி சொல்லுக்கு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சு விடுறான். ஒரு ஸ்திதியில அவனுக்கு வேலை கொடுக்க முடியல, அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கல அதை அவனை சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு வரம், இது வரமா சாபமோ தெரியாது, பயந்து போயிட்டான். கடைசியில அந்த பூதத்துக்கு இல்ல சொன்னா நீ என்னை துரத்திட்டு வா நான் ஓடணும், அது ஒரு அவன் ஓடி நின்னானே சாப்பிடும் ஓடி இருக்கான். கடைசியில அண்ணா கிட்ட வந்துடும், அண்ணா எனக்கு இந்த பூதத்துக்கு வேலை கொடுக்க முடியல, நான் வேலையை விட்டுட்டான் அது நீ சாப்பிடும், அது வேலை கொடுத்தாதான் நிம்மதியா இருக்கும். அப்ப உடனே ஒரு அண்ணா பார்த்தா அழகா ஒரு வழுக்கு மரம்னு சொல்லுவான், அந்த ஊரெல்லாம் ஸ்ரீ ஜெயந்திக்கு ஒரு வழுக்கு மரம்னு வைப்பான், அது மேல ஏறணும், அது வகை வகை வாழ்ந்துட்டு இருக்கும், அந்த மேலே ஏறும்போது தண்ணி வேற விடுவா, அது மேல ஏறும், மேல ஏறி அதை பரிசு எடுக்க முடியாது, வலிக்க வலிக்க விடுவீ. உடனே அண்ணா சொன்ன மரத்து மேல ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தான், இந்த பூதம்பாடு ஏறி 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 இறங்கிட்டே இருக்கு நிறுத்தம் சொல்ற வரைக்கும். அவருக்கு எத்தையா வேலை வேணும்னு அந்த வேலையை பண்ணுவா, பண்ணி முடிச்சோட போய் வழி பண்ணது ஏறி இறங்குவா, அது போய் கிடைக்கிறது ஏறி இறங்கிட்டே இருக்கும். பெரியவா சொல்றா நம்ம மனதுக்கு இப்படிதான் வேலை கொடுக்கும், சும்மா விட்டோம்னா நம்மளே கபலீகரம் பண்ணிடும், லேசி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்றான் இல்லையா. இது கொஞ்சம் சும்மா விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த மனசு நமக்கு பலம், இந்த மனசு நம்முடைய சக்தி, இந்த மனசுதான் நம்முடைய விரோதியும் கூட, நம்முடைய பரம விரோதி யாருன்னா மனசு. அப்ப இந்த மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கணும், இல்லாட்டி எதையான யோசனை பண்ணிட்டு இருக்கும், தேவையில்லாதது எல்லாத்தையும் யோசிக்கும். அப்ப இந்த பூதம் அப்படி மேல ஏறி கீழே இறங்குறது இல்லையா, ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி, அந்த மாதிரி கிருஷ்ணனை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி சும்மா இருக்கப்பட மனசு கண்ணை மூடி அப்படியே பகவான பாதாதி கேசம் பெரியாளுடன் ஒரு 21 பாசுரத்துல கிருஷ்ண பாதாதி கேசம் வர்ணிக்க, சீத கடல் உள்ள முதன்ன தேவகி போதை குழலால் அசோதைக்கு போத்தந்த தேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்னு 21 பாசுரங்கள். அந்த மாதிரி மலையில பாட்டு உண்டு, கேசாதி பாதம் தொழணும் அப்படின்னு இல்லையா, தொழுங்கோ குருவா இருப்பா நன்னா பாதாதி கேசம் கேசாதி பாதம் பாருங்கோ, இதை தவிர வேற வேலை கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மற்ற வேலைகள் ஒழுங்கா நடக்கிறதுக்காக இந்த தியானம், இந்த தியானம் பண்ணா மற்றெல்லாம் தானா நடக்கும், ரகசியம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டெய்லி பக்தி பண்றது, பூஜை பண்றது, நாம சங்கீதம் பண்றது, இருக்குன்னா லைஃப் ருட்டீன் ஒழுங்கா போகிறதுக்காக இல்லவே இல்லை, இதை பண்ணாலே லைஃப் தானா ஒழுங்கா போகும். யோக க்ஷேமம் வகாம்யம் அவ்வளவுதான், கிருஷ்ணகர சின்ன தானம் மாலை வருது இல்லையா, அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணான்னு சிவனேன்னு இருக்கின்றா இல்லையா, அந்த மாதிரி பகவானே கதின்னு இருந்துட்டோம்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும். அதாவது ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிறோம் இல்லையா வாழ்க்கைய, இது இப்படி நடக்குமா, அது ஏன் நடக்கல, இது ஒருவேளை நடக்கல, எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம், மனசு பகவான் கிட்ட நம்ம பூரணமா கொடுக்க. எப்படி இருந்தாலும் பகவான் நம்ம காரியத்தை நடத்த போறோம், நல்லா ஞாபகம், தெய்வமே இல்லையேன்னு சொல்ற நாஸ்திகன் வாழ்க்கையும் சுவாமி நடத்திருக்க. நம்ம பக்தி பண்றதுனால அவருக்குரிய ஆகாயம் ரொம்ப கொண்டாடுறான்னு சொல்லி நமக்கு ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் யாராவது அந்த கொண்டாடம் வெளியே பண்ணுவோம். திட்டினா முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு போயிடும். பகவான் அப்படி கிடையாது, திட்டினாலும் கிருபை பண்ணக்கூடிய கருணா சாகன். இப்ப எதுக்கடா பக்தி பண்ணணும்னா, மனசை அவங்கிட்ட கொடுத்து ஜாலியா டென்ஷன் ஃப்ரீ லைஃப். டென்ஷன் இல்லாம அப்பாடா ஹாயா இருந்தா போதும் அப்படின்னு இல்லையா. சாதாரணமா லீவ் எல்லாம் வந்துட்டுனா அப்பாடா நீ ஓட்டம் சாத்தம் ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா ஆத்தா இருக்கலாம், காத்துல எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், டென்ஷன் இல்ல, நிறைய டென்ஷன் சொல்றோம் இல்லையா, எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கும் இல்லையா. அது போல வாழ்க்கை முழுக்க டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான். அதாவது அந்த காலத்துல வயசானவாள்லாம் பார்த்தேன், நான் சொல்றது ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டி தான். இப்படி காலம்பரம் 3-4 மணிக்கு எழுந்துருவா, இப்படி நதியில போய் குளிப்பா, அங்கேயே துணியை துவச்சிருவா, அப்படியே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவா, அப்படியே ஆத்துக்கு வருவா, பூஜையில உட்காந்துருவா, 4 மணி நேரம் 5 மணி நேரம் பூஜை பண்ணுவா, அப்புறம் மத்தியானமா ஆகாரம் சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் விசிராந்தியா இருப்பா, திரும்பி மற்றவர்களோட கொஞ்ச நேரம் பழகுவான், சாயங்காலம் ஆகிட்டா விளக்கு வைக்கிறது, ஸ்லோகம் சொல்றது, எல்லாரும் கூடி சத்தங்க அனுபவிக்கும், திருப்பி ராத்திரி 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். ரொம்ப டென்ஷனே இல்லாம இருந்தான், ரொம்ப சௌகரியமா இருந்தான், சாப்பாட்டுக்கு குறவில்லை, ஆரோக்கியத்துக்கு குறவில்லை. இந்த நேரத்தில் இருந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு மேலாம் பிபி சுகர்ன்ற ஒரு விஷயம் நான் கேள்வி கூட பட்டதில்லை. இன்னைக்குதான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், முன்னாடி தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பிபி சுகர் வந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் உடம்புக்கு சௌகரியம் வந்துருக்கு, மனசுக்கு சௌகரியம் போயிடுச்சு, மனசுக்கு அழகான இருக்க முடியும், உடம்புக்கு எல்லா சௌகரியமும் கிடைச்சிருது, வெயிலா ஏசியை போடுன்றோம், சட்னி அரைக்கணுமா மிக்சியை போடு அப்படின்றோம், மாவு அரைக்கணுமா வேண்டவே வேண்ட கடையில் போய் பாக்கெட் வாங்கினதுன்றோம், அரைக்கிறதெல்லாம் ஊர வைக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் வாங்கினது ஏதோ சுவார்த்தம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆத்த சமயம் நடந்துச்சு, அவ்வளவுதான், வேற வழி இல்லாம அதுக்குதான். அது ஆத்த வரலாம் சமாராதனை மங்களி கொண்டுகள்னா கூட சமைக்கிறது இல்லை, மாமியை கூப்பிடுவோம் அவள் பண்ணிட்டு வேட சொல்லிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஆத்திர உண்மையா சமையல் எப்படா இருக்கணும், சாப்பிட்டு போதும் ஒழுங்கா நடக்கும். அந்த சமயத்தில் ஏதோ அப்படி வாங்க கடையில் ஊறுகாய் வாங்கிக்கிறது, இல்லாட்டி அப்பளாத்த வெள்ளை வாங்கிடுறது, ஏதோ அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆற்றுல சமைக்கிறது அப்படின்னா சார்தம் போன்ற விஷயங்கள் மட்டும்தான். ஆனா மனசுல சௌகரியம் இல்லாம போயிடுச்சு. இந்த மனசு சௌகரியமா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு பகவான் இடத்துல அந்த தியானம் அவனை ரசிக்கணும். பக்தின்றது தெரியுமா, சுவாமிய ரசிக்கிறது. ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சம் இல்லையா, அழகா மடியில வச்சுட்டு கண் நேமணியே அப்படின்னு அது பண்ற சேட்டையெல்லாம் அனுபவிக்கணும், சேட்டை தானே பண்றது, சேட்டையை ரசிக்கிறோம் இல்லையா, அது போல கண்ணனை அனுபவிக்கிறது. அதனால பாகவதம் நல்லா இருக்கு, அதனாலதான் பாகவதம் தசமஸ்கந்தம் ருச்சிகரமா இருக்கு. அதோட சேட்டைகள் அது என்ன பண்ணுவான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதான் கிருஷ்ணன் கிருஷ்ணனில ஏண்டா வசதி அப்படின்னா, ராமன் என்ன பண்ணுவார்னு தீர்மானமா நம்ம சொல்லிடலாம், அவர் இப்படிதான் பண்ணுவார், போய் பேச மாட்டார், திருட மாட்டார், தர்மத்துக்கு புறம்பா நடக்க மாட்டார், சக்கரவர்த்தி திருமகன், தர்மவான், நீதிமான், நியாயவான் எல்லா லிஸ்ட் போடுவோம். கிருஷ்ணனுக்கு இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அது என்ன பண்ணுமோ தெரியாது, எப்ப பானை உடைப்பான்னு தெரியாது, எப்ப வெண்ணையை திருடுவான் தெரியாது, எப்ப யார் கையை பிடிச்சு இழுப்பான் தெரியாது, சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதில் தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. அப்ப இதுதானே ஆச்சரியம், அது என்ன பண்ண போறோ தெரியலே, அது ஒரு சுகம். அன்பு தொல்லை மாலாய் பிறந்த நம்பிக்கை. அப்ப அந்த கண்ணனை ரசிக்கிறார் வல்லபாச்சாரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணன் உண்டு. துக்காராமுடைய கண்ணன் யாருன்னா பாண்டுரங்கன், நாமதேவருடைய கண்ணன் யாருன்னா பாண்டுரங்கன், நாராயண பட்டத்ரி பூந்தான வாழ்க்கை குருவாயிரப்பணத்தார வேற கிருஷ்ணனே தெரியாது, மகாராஜா சுவாதி திருநாள் வாழ்கள்லாம் பத்மநாபனே தான் கண்ணன், ஆழ்வார்களுக்கு எல்லாம் ரங்கன் தான் கண்ணன், அவ்வளவுதான், அவளுக்கு மேல வேற தெரியவே தெரியாது. ஆண்டாளுக்கு கண்ணன் யாரா ரங்கன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு கேட்டா பூரி ஜெகந்நாதன் தான் கிருஷ்ணன் இடுவார், அவருக்கு அதுதான் வசதியான கிருஷ்ணன். மத்வாச்சாரியார் ராகவேந்திரர் இவாள்லாம் கேட்டோம்னா உருட்டி கிச்சாபைய போல உண்டா அப்படின்னு அவளுக்கு அந்தனா மூர்த்தி நடத்த அப்படி. அதுபோல வல்லபாச்சாரியார் அவருடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கோவிந்ததாசர் சூர்தாசர் சூர்தாசர் கீர்த்தனை எல்லாமே ஸ்ரீநாத் ஜி அஸ்திவாரமா கொண்ட கீர்த்தனைகள். கோவிந்ததாசர் சூர்தாசர் இவாள் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவளுக்குலாம் கண்ணன் அப்படின்னா ஸ்ரீநாத் ஜி தான். பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் அப்படின்னா பாங்கே பிகாரி தான், வேற யாரையும் பக்கத்திலே சேர்க்க மாட்டான். அங்கேயே ரங்கஜி மந்திரம்லாம் இருக்கு, வடக்கதிகாரெல்லாம் போறவெல்லாம் போறோம், தெக்கதிகாரா மட்டும் தான் ரங்கஜி மந்திரிக்கெல்லாம் போவோம். அவ்வளவு சொல்ல பாங்கே பிகாரியானா பஸ் போகே, அவ்வளவு அவன் இருக்காங்க, அவனை பார்த்தாச்சுன்னா போதும், அவளுக்கு அதுக்கு மேல வேற கிருஷ்ணன் தெரியாது. தேவலோகத்தேந்து கிருஷ்ணன் இறங்கினா கூட எங்க பாங்கே பிகாரி தான் வசதி. உங்களை இன்னைக்கும் அந்த பூரி பக்கத்துல நிறைய கிருஷ்ணன் உண்டு, ஜோரா சாக்ஷி கோபால் எல்லாம் உண்டு, சாக்கி கோபால் அப்படின்னு ஒரிசாக்காரன். அந்த கிராமத்து அக்கம் பக்கத்துல இருக்கா சாக்கி கோபால் தான் கிருஷ்ணன், அதெல்லாம் கிருஷ்ணன் உண்டு, இருந்தாலும் சாக்கி கோபால் ஒருபடி மேல. அதுக்கு மேல அவளுக்கு யோசிக்க தெரியாது, யோசிக்கவே வராது, அதுதான் அவளுடைய பலம். அந்த மாதிரி வல்லபாச்சாரியாருக்கு ஸ்ரீநாத்ஜி இந்த கையில அப்படி கோவர்தன தூக்கிட்டு இருக்க மாதிரி அழகான ஒரு கிச்சா இந்த ஸ்ரீநாத்ஜி நாதத்வார் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு லீலா பண்ணக்கூடிய ஒருத்தன் இந்த ஸ்ரீநாத்ஜி. கோவிந்ததாசன்ற பக்தரோட கோலி குண்டெல்லாம் விளையாடக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசேஷமானவன் ஸ்ரீநாத்ஜி. அவனுடைய ரூபத்துல மயங்கி சொன்னதுதான் மதுராஷ்டகம், மதுரமயமான அஷ்டகம். அஷ்டகம்னா எட்டு ஸ்லோகம், அஷ்டபதி அப்படின்னு அழகா எட்டு ஸ்லோகங்கள் அஷ்டபதி. அந்த மாதிரி மதுராஷ்டகம் மதுரமயமான, இதுக்கு மேல ஸ்வீட்டா எதுவும் கிடையாது, மதுரம் மதுரமா இருக்கு அப்படிங்குற நல்ல மதுரம். அதிமதுரம்னு ஒரு ஔஷதம் ஒண்ணு உண்டு, நாட்டு மருந்து கடை எல்லாம் கிடைக்கும், அது சாப்பிட தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அது எப்படின்னா கசக்கும், முழுக்கும் போது சுத்திக்கும். இந்த நெல்லிக்காய் இருக்கும், மூணு நெல்லிக்காய் கடிச்சா அப்படியே துவர்ப்பும். இன்னைக்கு அந்த காலத்துல இவர் துவர்ப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, துவர்க்கும். ஆனா ஜலம் குடிச்சா சித்திக்கும். கேட்டு அந்த காலத்துலாம் கிணறு ஒண்ணு உண்டு, இப்ப எல்லாம் கூபமே கிடையாது. அந்த கிணத்துல என்ன பண்ணுவான்னா அந்த முழு நெல்லிக்காவுடைய கிளைய வெட்டி போடுவா, ஜலம் சித்திக்கும். நான் பாத்திருக்கேன் முழு நெல்லிக்காவோட ஒரு கிளைய வெட்டி அதை போட்டுருவான் கிணத்துல, அப்ப ஜலம் சித்திப்பா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் மதுரம், அவனுடைய மதுரத்தன்மைக்கு சமானமா லோகத்துல வேறதும் கிடையாது. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால சொல்றார், மதுக்ஷரந்தீவ அப்படின்ற ஜிஷ்வே நாமானி நாராயண கோச்சராணி அப்படின்ற சதாம்பலான்னு சொல்லு, மதுக்ஷரந்தீவ நாக்கே நிறைய பகவான குறிச்ச நாமங்களை சொல்லு. அது எப்படி இருக்குன்னா அப்படியே தேன் ஒழுகிறதாம், கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா மதுசூதனா அச்சுதா கேசவா வைகுந்தா கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி மது க்ஷரந்தீங்க. அப்படியே மது தன் அப்படி தேன் உழுகிறதா. அந்த மாதிரி கிருஷ்ணன்ற அந்த மதுசூதனன் பேருண்டு கண்ணனுக்கு, மதுன்ற அரக்கண கொண்டன. இவனிடத்துல போயாச்சுன்னா எல்லாமே மதுரமயமா இருக்கு, அப்படி நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்கான். இந்த குழந்தைகள் பண்ண சேட்டையை சொல்லும் எவ்வளவு குஷியா இருக்கு, அதனுடைய ரூப லாவண்யம், அதுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்க அம்மா ரசிப்பா. அந்த மாதிரி கிருஷ்ணனை அனுபவிச்சு ஒரு அஷ்டகம் பாடிட்டார், அதான் மதுராஷ்டகம். நிறைய பாடிருக்கார், யமுனாஷ்டகம்னு ஒன்னு பாடிருக்கார், யமுனையுடைய பெருமையை பத்தி. இந்த வல்லபாச்சாரியருடைய புஷ்டி மார்க் அப்படின்னு ராமானுஜருடைய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு, நாமதேவர் நியாயசுவாதம் வார்க்கரி சம்பிரதாயம் அப்படின்னு. அந்த மாதிரி வல்லபாச்சாரியுடைய சம்பிரதாயத்துக்கு புஷ்டி மார்க் அப்படின்னு, புஷ்டி அவளே கொஞ்சம் புஷ்டியா தான் இருப்பான், முழுக்க முழுக்குதான் இருப்பான் அந்த புஷ்டி மார்க்கத்தில் இருக்கிறவாள். அதுல இந்த கண்ணனை புஷ்டியா கொண்டாடுறான், பக்தினாலே புஷ்டின்னு அர்த்தம் உண்டு. எப்படி ஆகார சாப்பிட்டா புஷ்டியா இருக்கும் இல்லையா, மாதிரி பக்தி என்னடான்னா ஆத்மாவுக்கான ஆகாரம், ஆத்மா புஷ்டியா இருக்கும், அப்படி ஆத்மா இழைச்சி போயிருக்கும். இந்த ஆத்மாவை புஷ்டி ஆக்குறதுக்காக தான் புஷ்டிமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப வாத்சல்யம் ஜாஸ்தியவாளு யசோத போல பாலகிருஷ்ண இடத்துல ரொம்ப பிரீத்தி. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராதாகிருஷ்ண லீலையில அவள் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. இந்த ராதிகா கிருஷ்ண இல்ல அஷ்டபதி எல்லாம் பாருங்க, ராதாகிருஷ்ண சிங்கார லீல புஷ்டி மார்க்கத்துல எல்லாம் குட்டிக்கிச்சா பாலகிருஷ்ண இடத்துல அவட அபிமான். ஆனா அவட சேஷ்டைகள்ல ஈடுபடுற அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அதரம் மதுரம், அவருடைய அதரம் இருக்கு இல்லையா, அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தரமுகாத்து அரவிந்த நேத்ராத்து கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் ந ஜானே அப்படின்ற வம்சி விபூஷித கராத்து நவநீரதாபாத்து பீதாம்பராத்து அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து மதுசூதன சரஸ்வதீன்ற ஒரு அத்வைத பிரிய மகாத்மா. அத்வைதி அத்வைதத்துக்கு பெருசா ரூபத்தில் லாபத்தில் லயப்பட மாட்டார், ரூப லாவண்யத்துல ஆனா அவரே சொல்றார் அருண பிம்ப பலாதருஷ்டா, இளங்காலை சூரியன் அருணனுடைய அருணோதயத்தை அச்சகச்சவேன்னு அந்த சூரிய கணங்கள் போல சிவந்த கோவைப்பழம் போன்ற சிவந்த அதரங்கள் பவளவாய் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர திருமலை திருப்பதியில உன் கர்ப்பகிரக பக்கத்துல படியா இருந்து உன்னுடைய பவளவாய பார்த்து அப்படியே காலம் கடத்திடுவேன்பா. அதனால எனக்கு திருமலை திருப்பதியில உன் பக்கத்துல படியா கிடக்கிற பாக்கியத்தை கொடு அப்படின்னு. அவ்வளவு அழகாம் அந்த பகவானுடைய செம்பவளவாயன் ஆழ்வார் சொன்ன செம்பவளவாயன் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதே இருமாவேனே அப்படின்ற. அந்த மாதிரி அகரம் மதுரம் வதனம் மதுரம் இந்த திருமுக மண்டலம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த விடியற் காலம்பரம் நிர்மாலயத்துக்கு போகணும், அது குருவாயிருப்பம். இந்த நிர்மாலயத்தை பார்க்கணும்னா குருவாயிருப்பம் தேவேன்னு குஞ்சிதமா அப்படியே கண்ணெல்லாம் பாதி திறந்து பாதி மூடி முடியெல்லாம் அப்படியே கலந்து அவ கூட இப்படி கையை இப்படி வச்சிருந்து பாவமா அப்படி நிற்கும். குழந்தைய தூக்க தைப்பினா அப்படின்னு அரை தூக்கத்தை பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்து அப்படி திரிச்சுட்டு இருக்குமே அந்த அழகன் குருவாயிருப்பம். அப்ப அந்த வதனத்தை பார்க்கணும் அச்சோடா ஜலமே அப்படின்னு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படியே அந்த நிர்மாலயத்தை அவனை பார்க்கும்போது அதுவும் குருவாயூர்லன்னா பெரிய பலம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி லைட் எல்லாம் கிடையாது, அது கேரளா தான். அந்த விளக்கு வெளிச்சத்துல இது என்ன கனகரியல் மேல இருக்குமா, இந்த சக்கச்சேன்னு ஒரு கோமணத்தை வேற கட்டி விட்டு இருப்பாளா, இந்த இருட்டுக்கு நடுவுல இந்த இருட்டா இருக்கிற பெயர இந்த விளக்கு வெளிச்சத்துக்குள்ள இன்னொன்று பார்க்கணும், இன்னொன்று முகம் அதுல சின்னதா ஒரு சிரிப்பு எப்படியே பார்க்கணும். அந்த விளக்கு வெளிச்சத்துல நம்ம வேற அப்பதான் இந்த 2:30 மணி தான் பீக் தூக்கும் நமக்கு, அதான் பெரிய கஷ்டமே. அப்பதான் இது முழிச்சுட்டு இருக்கும். இது 2:30 போய் பாக்கிறதுக்கு நம்ம ராத்திரி எல்லாம் முழிச்சுன்னு உட்காந்துருக்கணும் லைன்ல. நம்மள 2:30 இருந்து ஓடி போய் பார்க்க முடியாது. நம்ம ராத்திரி ஆதி உட்காந்து அரை தூக்கத்துல அப்படி விழுந்து அப்படி திரிச்சுட்டு ஏதோ பஜனை பண்ணிட்டு 1 மணி ஆயிடுது 2 மணி ஆயிடுது கோவில்கள் எல்லாம் திறந்துட்டா நடந்து திறக்க போறா கிருஷ்ணா நாராயண 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 நாராயண் நாராயண 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 நாராயண் நாராயண 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 நாராயண் இப்படி எல்லாரும் அப்படி இந்த நாராயண நாமச்சுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணி தூக்கத்துல அப்படி நாராயண நாராயண வந்துடும் எல்லாரும் ஃப்ரெஷ் அப்படி நாராயண நாராயண எல்லாம் இருக்க மாட்டான். 100 பேர் என்னன்னா 95 பேர் அப்படின்னு இங்க தேஞ்சு போன கிராம போன் ரெக்கார்ட்ல நாயின்னு இருக்குமே. இந்த மாதிரி இதுக்கு நடுவில் போய் அந்த பயலை பார்க்கணும். அப்ப அந்த கண் நமக்கு அந்த அறத்துக்கள் வேற நம்ம பார்ப்போம், அது வேற அறத்துக்குள்ள இருந்திருக்குமா அதுல அவனை பார்க்க முடியும். வதனம் மதுரம் திருமுக மண்டலம் அப்படியே காலம்பரம் அந்த பயலை பார்க்கிற சுகமே தனிதான் நிஜமாவே. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் பாக்கிய அதிகாரி கண்ணு அப்படியே கொட்ட 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 முடிச்சுட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் பய. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அதிதம் மதுரம் அது சிரிக்கிறது அலேசா அப்படி சுண்டி விட்ட மாதிரி ஒரு சிரிப்பு ரொம்ப பெரிய அப்படி அப்படி இல்லை லேசா ஒரு புன்முருகல் பூத்த திருமுக மன்றம். இந்த குழந்தைகள்லாம் அந்த தூக்கத்தில் அப்படி சிரிக்கும் சுவாமி தாமரை பூ காட்டுறார் அப்படின்னு. அப்ப அந்த சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். அது போல இந்த போட்டோ எடுக்கல சீஸ் சொல்லுங்க அப்படின்னு சீஸ் அப்படி சிரிக்கவே இல்லை சீஸ் சொல்லி உதவி போய் எடுத்து போட்டோ எடுத்துட்டேன். ஆனா அந்த கிருஷ்ணன் சிரிக்கிறது அழகா இருக்கான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹதயம் மதுரம் பிரமணம் மதுரம். ஹதயம் என் பக்தாளுக்கு என்ன பண்ணலாம், இவாளுக்கு எந்த விதத்துல கிருபை பண்ணா இவா எப்படி அதை நன்னா அனுபவிப்பா. இப்ப ஆதிலேயே இப்ப சமைக்கிறாங்க ஸ்திரீகள் டெய்லி அதை ருட்டீன் பண்ற போர் அடிச்சு கொடுத்து ஏதோ பண்ணணும், ஏதோ காய்கறி விலை ஏறுறது ஒன்னும் புரியல எதையோ ஒண்ணு ஓடணும். ஆனா சமைக்கும் பொழுது சவாளுக்கு இது பிடிக்கும் இப்படி பண்ணலாம் ஏதோ ஒரு உள்ள கணக்கு ஏதோ பண்ணி வச்சோன்னு சும்மா இருக்க முடியறதா, ஏதோ காத்தால இழந்தோ அது ஒரு வாழைக்காய் கட் பண்ணோம் அது ஒரு பீன்ஸை கட் பண்ணோம் ஏதோ பண்ணா வச்சோம் இவாளுக்கு இப்படி பண்ணா பிடிக்கும் தேங்காய் போட்டா பிடிக்கும் அது கொஞ்சம் இன்னும் ரோஸ்ட் பண்ணா பிடிக்கும் அதுக்கு என்ன குறைவா இருந்தா பிடிக்கும் எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ வந்தோம் பண்ணோம் எல்லாரும் வயிற்றுக்காக சாப்பிடுறாள் நாக்குக்காக மட்டுமே சாப்பிடுற கூட்டம். அப்ப அதுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு. யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா பல வருஷமா பண்ணியாச்சு. அதுக்கே நாம அவரை யோசிக்கிறோம்னா கண்ணன் அப்ப எவ்வளவு யோசிப்பான் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பத்தி நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அவன் யோசிக்கலாம். நன்னா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், அவசியமே கிடையாது. யோக க்ஷேமம் வகாம்யகம்ன்றான் பிரபு, நான் பாத்துக்கிறேன்றான். அப்ப அவங்ககிட்ட விட்டுற வேண்டியதானே, அதை விட்டுட்டு திருப்பி 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 மனசை போட்டு குழப்பிண்டு தண்ணியும் குழப்பிண்டு அடுத்த வாழையும் படுத்திண்டு என்ன அவசியம் இருக்கு? அவன் பாத்துப்பான், பீஷ்மர் அப்படி விட்டுட்டா இல்லையா, அவன் பாத்துப்பான். புத்திரர் விட்டுருவா இல்லையா, அவன் பாத்துப்பான். அதுதானே வேணும் அந்த மனசு. அவனுடைய ஹிருதயம் அவ்வளவு நன்னா இருக்காது, நம்ம சந்தேகமே பட வேண்டாம். ஒருவேளை என் வாழ்க்கை வீணா போயிடுச்சுனா, ஒருவேளை என் குழந்தைகள் வாழ்க்கை ஒழுங்கா நடக்கலைன்னா, எப்படிலாம் எப்படி யோசிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஜாலியா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாதபடி அவன் பண்ணிட்டு இருக்கான். கடமையை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் பெரியவா. ஆனா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம கடமையா பண்ணாம. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அம்மாக்கள் குழந்தைங்க வச்சு குழந்தைங்க வச்சாதான் கவலையா இருக்குன்னு பைத்திக்கா இருக்கணும். குழந்தைக்காக பிரார்த்திக்கணும், சுனீதி போல, மதாலசா போல, கைகேயி போல பிரார்த்திக்கணும். நீங்க அழுது புலம்பி யாருக்கு வேணும், ஊரில் வச்சு நல்ல அம்மான் சொல்லிக்கலாம். ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. பிரார்த்திக்கணும், பிரார்த்தனை ஒண்ணுதான் உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, வம்சத்துக்கே நல்லது. குருவன் அப்பா மடியில உட்கார முடியாது தானே போனா, காட்டுக்கு போன காரணம் என்ன, அப்பா மடியில உட்காரணும், உட்கார விடல. அம்மா சொல்லிட்டு அகரிய புடிச்சுக்கோடா, தமேவ பத்த ஆசிரியன்னுட்டா. காட்டுக்கு போனா தபசு பண்ணா அஞ்சு மாசத்துல ஹிருதயத்துல பகவான் வந்துட்டா. அவன் பெருசா வரணும்னு கேட்க பிளான்லே இல்ல, சும்மா போனா வர மாதிரி ஜெயிக்கணும்னு போனா பகவான் பிரத்யட்சமா வந்துட்டா. என்னடா ஒண்ணு கேட்டா, அவனுக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. பகவானே அழகா கண்ணத்துல சங்கத்தை கொண்டு தடவினான், கிட கிட ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். யோ அந்த பிரவிஷ்ய, ரொம்ப அழகானவர், எனக்குள்ளேந்து பேசுற நீதானேப்பா, எனக்குள்ளே கேட்கற நீதானேப்பா அப்படின்றான். அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சு பகவானே சொல்ற, 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவாய், இங்க எல்லா சுகமும் அனுபவிப்பாய், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு துருவ மண்டலம் பிரத்யேகமா தயார் பண்ணி வச்சிருக்கேன் அங்கேரு, அதுக்கப்புறமா வைகுந்தம் வரலாம், எல்லாம் நிறுத்தி போட்டு சொல்ற ராஜாதி ராஜனாரு சௌக்கியமா திருவி இப்படி பாக்குறா. அப்புறம் பகவான் டாடா பாய் பேசிங்கன்னு போயிட்டு அப்படியே பாக்கலாம். ஐயோ மோட்சம் வேணும்னு கேட்கலையே, இவன் ஒண்ணுமே கேட்கல. 36 வருஷம் வாழறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் தேவையானதெல்லாம் சுவாமியே கொடுத்தான். இவன் ஒரு வார்த்தை கேட்டான்னு அவன் வருத்தப்பட்டான். ஐயோ நான் பகவான்கிட்ட மோட்சம் கேட்டு உன்னோட வரேன்னு சொல்லலையே. அப்ப அவன் என்ன பண்ணா, அது வரைக்கும் நன்னா நினைச்சுப்பாங்க. 5 அவன் பண்ணதெல்லாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாமஜபம், அதான் திரும்பி திரும்பி சொல்றோம். நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் குருஜின்னு பண்ணுங்கோ பண்ணுங்க போனோம். இன்னி வரைக்கும் குருஜியை மாதிரி போன் பண்ணா நிறைய நாமஜபம் பண்ணு, இத்தனை வருஷம் ஆயாச்சு. நானும் நினைச்சிருக்கேன் இன்னைக்குதான் குருஜி அம்மா திருப்தி ஆகிற மாதிரி ஒரு நாமஜபம் நான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னி வரைக்கும் இன்னைக்கு போன் பண்றேன், விடாம நாமஜபம் நிறைய நாமஜபம் பண்ணு. எனக்கு இந்த நிறையன்ற வார்த்தை இன்னி வரைக்கும் அர்த்தம் தெரியல, தேடிந்தே இருக்கேன். எத்தனா பண்ணாலும் இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணுடா அப்படின்ற ஆச்சரியம். அப்ப எனக்கு ஒன்றுதான் புரிஞ்சுடாம்னா, நீ பாடுக்கு நாமஜபம் பண்ணு, மத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். நிறைய நாமஜபம் பண்ணு அவ்வளவுதான், அதுக்கு மேல பதிலே கிடையாது. அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில், நிறைய நாமஜபம் பண்ணு, அவன் மத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். திருவனுக்கு 5 ஓம் நமோ பகவதே வாசுதேவா சொன்னதுக்கு 36,000 வருஷத்துக்கு அவன் யோசிச்சானா, அவன் அம்மா யோசிச்சாளா, தீர்காயசி யோசிச்சாளா, எல்லாம் அவன் யோசிச்சான் இல்லையா. அப்ப நம்ம வாழ்க்கையை பத்தி அவன் யோசிக்கிறான், நீங்க யோசிக்காதீங்களோ. ஒரு கை குழந்தை தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல இல்லையா, தான் படிக்கிற ஸ்கூலை பத்தி யோசிக்கிறதா, தான் கட்ட வேண்டிய ஃபீஸை பத்தி யோசிக்கிறதா, தான் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் பத்தி யோசிக்கிறதா, தன் பர்த்டே என்னைக்குன்னு யோசிக்கிறதா, தன் பர்த்டேக்கு அம்மா என்ன வாங்கி கொடுப்பான்னு யோசிக்கிறதா, நம்ம சொல்றோம் கேட்டுக்கிறது உரியாதுக்கு ஒன்றும் காலம்லாம் தெரியறதா. சின்ன குழந்தைங்க கதை என்னன்னு கேட்கும், இன்னைக்கு என்ன டே அப்படின்னு எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு சாட்டர்டேவா சண்டேவா ஃப்ரைடேவா மண்டேவா, சாட்டர்டேவா எனக்கு ஸ்கூல் இல்லை அவ்வளவுதான், சாட்டர்டே தான் ஸ்கூல் இல்லை, அதுக்கு என்ன டே கூட இல்லை. சாட்டர்டே இன்னைக்கு அம்மா ஸ்கூல் இல்லை, லைட்டு பார்த்து யாராவது ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, அம்மா இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம், அப்படியா ஏன் இன்னைக்கு ஆட்டில் ஃபங்க்ஷன் போக வேண்டாம், அப்போ ஃபங்க்ஷன்னா அது ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அம்மாவுடைய சிந்தனையில் அது வாழறது பார்த்தாளா, அப்பாவுடைய சிந்தனையில் அது வாழறது, தன் சிந்தனையில் வாழல, அதோட சிந்தனையெல்லாம் விளையாடுறது சாப்பிட்றது அவ்வளோதான். தூங்குறது கூட அது பிடிக்கல, அம்மா அப்பாவை பார்த்து தூங்குறதுக்கும். அப்போ நமக்கு அவ்வளவு யோசிக்க முடியும்னா சுவாமி அவ்வளவு யோசிப்பார். அதனால ஹிருதயம் மது வல்லபாச்சாரிய சொல்றார், அவருடைய ஹிருதயம் உனக்காக ரொம்ப உருகிறது, உனக்காக ரொம்ப 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 யோசிக்கலாம். அந்த ஹிருதயத்தை நம்பின்னு நீ, அவருடைய ஹிருதயம் உனக்கு நல்லது பண்ணும்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்தா போதும். ஹிருதயம் மதுர், கமனம் மதுர், அவன் நடந்து போவது கூட அழகா இருக்கு. பக்தாவளுக்கு கிருபை பண்றது அழகா இருக்கு. அந்த கிருபைக்காக அவர் நடக்கிறது அத்தனை ஆச்சரியமா இருக்கு. கோபிகளுக்காக நடக்கணும். பிருந்தாவன காட்டுல இவனுக்கு கோபிகள்னாலே ஆக வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை. இவன் சாட்சாத் மன்மத மன்மதன். இவனுடைய தொடையிலேந்து வந்தவள் தான் ஊர்வசி. ரொம்ப அழகியார்னா ஊர்வசி, ஊருனா தொடை. நாராயண ரிஷியுடைய தொடையிலேந்து வந்ததுனால ஊர்வசின்னு பேர். இப்ப இவன் போய் ஒரு கோபிகள் இடத்த மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய அழகும் பெருசு கிடையாது இவனுக்கு. இவனுடைய அழகுல தான் அத்தனை பேர் மயங்குவான். இப்ப இருக்கடா கோபிகளை அப்பதான் மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கு திரும்பவும் போறானா, பிருந்தாவன காடு நடந்து போறானா, கமனம் மதுரம். என்ன அவசியம் இருக்கா? கோபிகள் ஏங்குறா இல்லையா, அவளுக்கு நான் கிருபை பண்ணணும் இல்லையா, பாவம் அழகா காத்தியாயினி விரதம் எல்லாம் இருந்தா இல்லையா அப்படின்னு நடக்கிறான். பலராம கோபிகள் எதுக்குடா போற? இல்ல நான் கோபிகளோட ராசம் ஆடணும், அதுக்காக போகணுமாடா? இல்ல நான் போகணும், இந்த குழந்தைகள் பாவம் சரத்காலம் வறுமையும் காத்துன்ற நான் வந்துடுச்சு. நீங்க சரத் பௌர்ணமி பூர்ணிமா, அதனால கட்டாயம் ஆடவண்ணா அப்படின்னு வரானா சுவாமி. அப்ப ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். இதுல ஆறு விஷயங்களை மதுரம் சொல்றார். அதரம், வதனம், நயனம், ஹசிதம், ஹிருதயம், கமனம். இந்த ஆறு விஷயங்கள் மதுராதிபதே அகிலம் மதுர. மதுரத்துக்கு அதிபதியா இருக்கான். அதனால இவனோட சேர்ந்த எல்லாத்துக்கும் ஒரு மதுரத்தன்மை வந்துடுறது அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கை அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம வாழ்க்கையும் மதுரமா இருக்கும். நம்ம மனசு அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம மனசும் மதுரமாயிடும். நம்முடைய இந்திரியங்கள் அவங்ககிட்ட கொடுத்தா அந்த இந்திரியங்களும் மதுரமாயிடும். நம்மகிட்ட காமம் இருக்கு, பொறாம இருக்கு, தேவையில்லாதனா இருக்கு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் சரி பண்ணி அந்த காமத்தை பிரேமையா மாத்திடுவோம், பயத்தை தைரியமா மாத்திடுவோம், சந்தேகத்தை நம்பிக்கையா மாத்திடுவோம், பலகீனத்தை பலமா மாத்திடுவோம், குழப்பத்தை தெளிவா மாத்திடுவோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிருஷ்ணன் தான் பண்ணும். வேண்டாதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரும், வேண்டியதெல்லாம் வாங்கிக்கும். அதுக்குதான் சுவாமி கிட்ட போகும். அப்ப அவரிடத்துல போகும்போது நம்முடைய வாழ்க்கை, மனசு, இந்திரியங்கள், சரீரம், ஜீவிதம், ஆத்மா எல்லாம் மதுரமயமா இருக்கும். மதுராதிபதே அகிலம் மதுரம். இப்ப மதுரா, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகா எல்லாம் சாதாரண ஒரு இடம் தான். கிருஷ்ணவதாரத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு விலை உண்டா? ஒன்றும் விலை கிடையாது. இவன் வந்துட்டா, ஆ பிருந்தாவனம், ஆ கோகுலம், ஆ மதுரா, அவ்வளவுதான். என்ன இருக்கு? ஸ்ரீரங்கம் சரியா ஒரு காடு தான். காவேரிக்கும் கொள்ளிடத்தினுடைய இருந்து ஒரு சின்ன தீவு. ரங்கநாதன் போய் இருந்ததுனால ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் ஆயிடுச்சு. துவாரகா பூமி கடல்லேந்து வந்த ஒரு இடம் தானே. கிருஷ்ணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அதனால துவாரகா அவசர். அயோத்தியா, மிதிலா, குருவாயூர், என்ன இத்தினோண்டு ஒரு இடம் அது. பெரிய ஸ்தலமா சொல்லுங்க, பெரிய சிட்டியா டவுன் ஆகுது என்னன்னே தெரியல. இத்தினோண்டு ஒரு இடம், அதுல கால் பங்கு நாராயண சரசே போயிடும். மீதி இருக்கிறது இத்தினோண்டு இடம். ஏண்டா அவசத்தின குருவாயூர் பண்ண? அப்ப நந்துட்டான், அதனால அவர் ஏற்றம். இத்தினோண்டு ஒரு கோவில், பெரிய கோவிலா ஸ்ரீரங்கம் கோவில், 135 ஏக்கர். இது ஒரு ஏக்கர் கூட இருக்காது. இத்தனை நுழைஞ்சதுக்குள்ள கோவில் வந்துடும், அதுக்குள்ள கர்ப்பகம் வந்துடும், அதுக்குள்ள போட்டோம் போட்டோம் அப்படின்னு லைன் நின்று பாக்கிறதுக்குள்ளே போட்டோம் விடுவா. அதுக்குள்ள பார்த்தா கோவில் முடியும், அவ்வளவுதான் கோவில், அவ்வளவுதான். இதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் ஏன்னா அவனுடைய பராக்கிரமம். அவனை கொண்டு இந்த குருவாயூருக்கு ஒரு வேலை அவன் வாங்கிக்கிறதுனால இந்த பரங்கிக்காய், மட்ட தேங்காய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு எது சௌகரியமோ துலாபாரமா கொடுத்து விடுறது. ஏதோ கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் தங்கத்துல கொடுக்குறேன், நம்ம லெவலுக்கு அழகா யோசிச்சு சேஃபா பரங்கிக்காவை கொடுக்கறேன், வாழைக்காவை கொடுக்கறேன், தேங்காவை கொடுக்கறேன், வாழைப்பழத்தை கொடுக்கறேன், தார் தாரா வாழைப்பழம் என்ன பண்ண போற வச்சு சொல்லும். அப்ப அவனுக்கு துலாபாரம் கொடுத்தேன் அப்படின்னா சுழாபாரம் கொடுக்கறது அவனுக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா அவனோட சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு மதுரத்தன்மை வந்துடுறதா இல்லையா சொல்லுங்க? பல துலாபாரம் கொடுத்தது கண்ணில் ஒத்திக்கிறா எல்லாரும் துலாபாரம் கொடுத்தது. அப்ப அவனோட சேர்ந்துட்டான் மதுரம். அப்ப நாமும் அவனோட மதுரமாயிருக்கோம். அகரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். இரண்டாவது ஸ்லோகம் சொல்றார், வச்சனம் மதுரம். வச்சனம் தமிழ்காரெல்லாம் வசனம்னு சொல்லிடுவோம். வச்சனம் சரியா சம்ஸ்கிருத வசனம் வச்சனம். ஏன்னா பின்னாடி அடுத்த வார்த்தை திருப்பி வசனம்னு ஒண்ணு வரும், ரெண்டுத்தையும் வசனம் அதனால சா போட்டிருக்காங்க, இங்க சா போட்டிருக்கு. வச்சனம்னு சொல்லுவோம், வசனம் வசனம் சொன்னா தப்பு இல்ல. கிருஷ்ணன் அதையும் ரசிப்பான்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். வச்சனம் என்ன வச்சனம் பேசுறா அப்படின்னு, கிருஷ்ண வச்சனம். ஒவ்வொருத்தருடத்தையும் அவன் பேசும்பொழுது அந்த வார்த்தை நளினம் அவ்வளவு அழகு. வச்சனம் மதுரம் அப்படின்னு இல்லையா, இந்த வச்சனம் அவ்வளவு அழகா பேசுறான். தன்னோட சகாக்களோட பேசும்பொழுது அந்த வச்சனம் வேற மாதிரி இருக்கு. கோப குழந்தைகளோட பேசும்பொழுது, டே கிருஷ்ணா நீ ஏண்டா கருப்பா இருக்க அப்படின்னு. உடனே பகவான் சொல்றான், நீ என்னை விட வெளுப்பா இருக்கணும்ன்றதுக்காக நான் கருப்பா பிறந்தேன்டா அப்படின்றான். அந்த குழந்தை கிருஷ்ணனோட கருப்பு அவனுக்கு பிடிக்கல கொஞ்சம். அவன் அப்பா சொல்றான், அவன் அம்மா வேற சொல்ல, நீ ரொம்ப கருத்து போயிட்டதா குழந்தை, அப்படியாமா நீ பால் போல வெளுப்பா இருந்தடா குழந்த, அப்படியா இப்ப ஏமா கருத்து போயிட, இந்த கருப்பு பையன் இருக்கா பத்தியா, நீ அவனை ரொம்ப கத்தி பிடிச்சு முத்தம் கொடுத்த அவனோட எல்லாம் விளையாடாது, அவனோட பட்டு பட்டு நீ கருப்பாயிட்டேன்னு விட்டான். இந்த பையன் ஒரு ஆள் சொல்லிட்டான், ஜெச்சா நீ தொடாத என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டா, நீ அப்படி கொஞ்சம் தள்ளியே நில்லுன்னுட்டான். ஏண்டா நீ தொட்டு தொட்டு நான் ரொம்ப கருப்பாயிட்டேன்னு எங்க அம்மா சொல்லிட்டான். பகவானுக்கு சரியான ரோஷம் வந்து கொடுத்து உடனே கட்டி பிடிச்சு அவன் முகம் முழுக்க, முகத்தை தேய்ச்சி உடம்பு முழுக்க, அவன் கையை தேய்ச்சி அவன் ஓன்னு அழறான், ஏண்டா கிருஷ்ணான் அப்படி பண்ணிட்டாய் அப்படின்னு. நீ சொன்ன அதுக்காகத்தான் அப்படின்ட்டான். அப்படி வச்சனம் பேசுறானா, விதவிதமா வச்சனம் பேசுறான். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே, உண்ண கனிகள் தருவன் ஒளிகடலோத நீர் வண்ணம் போல் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் அப்படின்னு சார். என்ன தேச்சு குளிக்க வாடா அப்படின்னா, மாடே 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 எனக்கு குளிக்க வேண்டா அப்படின்னு. சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வந்து வாடா குளிக்கலாம், நன்னா குளிச்சுட்டேனே ஏற்கனவே, எப்படா குளிச்சாய், இந்த மாடு மேய்க்க போனேனா ஒரே வேர்வையா வந்துதான் வேர்வையில குளிச்சுட்டேன், குளிக்கணும் அவ்வளவுதானே, வேர்வையில குளிச்சு கிடக்கிறது. நான் வேர்வையில குளிச்சிருக்கேன், வந்த வேர்வையில குளிக்கிறது நாத்தம் அடிக்கும்டா அண்ணே, பகவான் கைய பாரு மாறுறதா பாரு அப்படின்ட்டான். யசோத முகந்த அப்படி ஒரு வாசனை, கிருஷ்ணா நல்ல சுகந்தமா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு குளியல் போட்டுறேன்டா குழந்தை, ஊர்ல எல்லாம் உன அழுக்காண்டி அழுக்காண்டி அழுக்கு பண்டாருன்னு சொல்லிட்டு இருக்காடா. அவன் அப்படிதாமா சொல்லுவா, ஏண்டா அப்படி சொல்ற, யார் எப்படி இருக்காளோ அப்படிதானமா தோணும் அப்படின்றான். வசனம் மதுரம், இவன் என்ன பேசுறான்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புரியும். கடகடன் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவானா கண்ணன், அத்தனை ஆச்சரியம். இந்திர பூஜை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான், வருஷா வருஷம் பண்ணிட்டு இருக்கா. அவ ஆச்சரியமா நந்தகோபுர மடியில வந்து உட்கார்ந்துடா, அப்பா எதுக்குப்பா அந்த பூஜை எல்லாம் கேக்குறான். அவன் கேக்குறத கேட்டு நந்தகோபுர் சொல்றாரு, இந்திரன் தான்டா மழை எல்லாம் கொட்டுறான், அதனால அவருக்கு நம்ம பூஜை எல்லாம் பண்ணணும்டா குழந்தை. ரகமா சொல்றான், அதெல்லாம் சும்மா போய்ப்பா, கர்மணா ஜாயதே ஜந்து கர்மனைவ விளியதே, சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மனைவ அபிபத்யதே. பாகவதத்துல கோவர்தை உத்தாரணத்துக்கு நடிக்கிறது சொல்ற விஷயம் சொல்றான், கர்மத்தினாலே ஒரு ஜீவன் பிறக்கிறது, கர்மத்தினாலேதான் ஜீவனுக்கு முடிவு வருது, ஒரு சரீரத்துக்கு முடிவு வருது, கர்மத்தினாலதான் அந்த ஜீவனுக்கு சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் எல்லாம் வருது. அதனால கர்மாதான்பா எல்லாம் காரணம், இந்திரன்லாம் கிடையாது. இந்த கேட்டுட்டு நந்தகோபுர அப்படியே கண்களில் கண்ணீர் வந்து தொடச்சுக்கிறார். உபநந்தர் கேட்கிற, உபநந்தர் வயசான ஒருத்தர், என்ன சுவாமி அழகு இந்த விஷயம் இல்லைன்னா தெரியவே இல்லை பாருங்க, என் பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பத்தேடா என்னமா பேசுறது அப்படின்னு பேசுறது அவ்வளவு அழகா இருக்கான். அதனாலயே குழம்பி போய் இந்திர பூஜையை நிறுத்திட்டு பாட்டு கோவர்ண பூஜை பண்ணிட்டான். ரொம்ப விசேஷமா பேசுறான். சந்தர்ப்பத்துல ஸ்ரீஹரி கிட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துடுச்சு. ஸ்ரீதேவியும் அவ அக்கா மூதேவியும் வந்துட்டாங்க. எங்க ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு கேட்டுட்டாங்க. உடனே கண்ணன் சொன்னானா, ரெண்டு பேரும் நடந்து முன்னாடி போங்கோன்னு, ரெண்டு பேரும் அழகாக முன்னாடி நடந்து போன. அப்ப ரெண்டு பேரும் வாங்குன்னுட்டாங்க. ரெண்டு பேரும் நடந்து வந்தான். அப்ப பகவான் அழகா சொன்னாங்க, ஏ மூதேவி நீ போகும்போது அழகா இருக்காய், ஏ ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகா இருக்காய். அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். மூதேவி போனாதான் அழகு, ஸ்ரீதேவி வந்தாத்தான் அழகு. மூதேவிக்கு ஒரே சந்தோஷம். கண்ணன் சொன்னா, நான் போகும்போது அழகு, நான் போகும்போது அழகு, நான் போகும்போது அழகு. வாத்துக்கார்ட்ட போய் சொன்னா, ஒரு ரிஷி பாவம் அவசரமா கல்யாணம் பண்றா, ஸ்ரீதேவி பகவான் ஸ்ரீஹரியோட கல்யாணம் நின்று போயிடப்படாது, ஏன்னா மூதேவி தான் முதல்ல வரா. ஸ்ரீதேவிக்கு முன்னாடி திருப்பாக்கடல கடையும் பொழுது மூதேவி முதல்ல வந்துடுறா. அப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகாம பண்ணிக்கப்படாதேன்றதுனால ஒரு ரிஷி பார்த்தா, எனக்கு ஸ்ரீதேவி கல்யாணம், ஸ்ரீதேவி ஸ்ரீஹரி கல்யாணத்தை பார்க்கணும், அதனால மூதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிவிட்டார். அப்ப அவ போய் பெருமையா சொன்னா, நீங்க தான் எனக்கு ஒண்ணு கண்டுக்கிறது இல்ல, என்ன கொண்டாடுறது இல்ல, என் தங்கையாத்துக்கு ரொம்ப அழகா சொன்னா, நான் போகும்போது அழகுன்னு சத்தியமா சொல்லியிருக்க, ஆனா நீ தான் என்ன விட்டு போக மாட்டேங்கிறிய அப்படின்னு விட்டார். அவளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதான் வசனத்திலையும் சாதுரியம். புதமனோஜ்யா வல்கு வாக்கிய கோபிகாக்கியத்துல கோபிகள் சொல்றா, நீ பேசுறது பெரிய பெரிய வாழ்லாம் கூட ரசிக்கிறாளேடா. புதமனோஜ்யா வல்கு வாக்கிய, அதை பொடி வச்சு பேசுறான், ரகசியமா பேசுறான். அதனாலதான் பாருங்க, திருப்பார்க்கடல கிடையாது அழகா பகவான் வந்து வேணுண்டவே ஜோரா அந்த நாகத்தினுடைய தலையை பக்கம் போய் நிக்கிறான், பிடிக்கிறான். சும்மா இல்லாம தேவர்களை பார்த்து, நம்ம பெரியவா இல்லையா, நம்ம போய் வாழை பிடிக்கிறதா, நம்ம தானே அழகா வாசுகி நாகத்தினுடைய தலையை பிடிக்கணும். காதல் விழுந்துட்டு மகாபலி அசுரால் உடனே அவசரம், நாங்க ஒண்ணும் கேவலமானவா இல்ல, எங்களுக்கு ஒண்ணு பாம்போட வாழ பிடிக்க வேண்டிய அலட்சியம் இல்லை, நாங்க தான் வசதி. இந்த ரொம்ப வருத்தப்பட்டான், என்ன பிரபு அப்படி சொல்லிட்டாரு, பகவான் சிரிச்சா முட்டாபல் அந்த பக்கமா போலாம், ஏன் நான் கதையும் போது வருஷத்தெல்லாம் கக்கும், அதுக்காக சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு வசனத்துல அவளுடைய புத்தியை மாத்தி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டான் பார்த்தா, அவ்வளவு சமத்து வசனம் மதுரம். அவர் கிருஷ்ண அவதாரத்தை ஆரம்பத்திலே கடைசி வரைக்கும் பாருங்க, அம்மா அப்பா பார்த்து பேசுவான். பிறந்த உடனே சங்க சக்கர கதாபத்ம பாணியா நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணவதார கிருஷ்ணன் எப்படி இருப்பான், சாட்சாத் குருவாயிரப்பன். குருவாயிரப்பன் கிருஷ்ண காட்டிலும் சீனியர், நல்லா ஞாபகம். குருவாயிரப்பன் கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ண காட்டிலும் சீனியர். குருவாயிரப்பனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி வசுதேவர் தேவையை பூஜை பண்ணதுனால எக்ஸாக்டா அதே ரூபம் அதே சைஸ் கிருஷ்ணன் பிறக்கும்போது எப்படி இருந்தான்னா, அஞ்சு வயசு பாலகன் தமத்புதம் பாலகம். குருவாயிரப்பன் கரெக்டா சங்க சக்கர கதாபத்மம் அந்த ரூபம் தான், அப்படியே கிருஷ்ணவதாரத்துல பகவான் காமிச்ச ரூபம். குருவாயிரப்பன் எப்படி இருக்கானோ திட்டோ கிருஷ்ணவதாரம் அப்படியேதான் சுவாமி வந்த, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றமே கிடையாது, வேற எந்த கிருஷ்ணன் பக்கத்தை வர முடியாது. குருவாயிரப்பனுடைய ரூபம் தான் கிருஷ்ணவதார சமயத்துல கண்ணன் எடுத்த ரூபம். அப்ப அழகா பேசுறேன், நீங்க மூணு ஜென்மாவா தபசு மன்னர், நான் மூணு ஜென்மாவா குழந்தையா வந்திருக்கேன், இவ்வளவு அழகா வச்சனமா ஜோரா பேசணும். வச்சனம் மதுரம், வச்சனம் மதுரம். இந்திரன் கிட்ட பேசுறான், இந்திரா கோவர்தன இறி தூக்கி இறக்கின பிறகு என்ன கையில குச்சி வச்சுட்டு மாடு மேய்க்கிற நினைச்சா பயல, உன்ன மாதிரி அகம்பாத தலைமையில போடுறதுக்கு தான் அப்படின்ற ராஜகோபாலன். பிரம்மதேவரை பார்த்துட்டு கேட்கிறான், என்ன பிரம்மதேவர் எல்லாம் ஒழிச்சு வச்சது போல இருக்க, எல்லாம் இங்கேயும் இருக்கோ அங்கேயும் இருக்கோ அப்படின்னு. இந்த வசனமே அழகா இருக்கும், அத்தனை அழகு. கோபிகளிடத்த பேசுற அந்த வசனம் ஒரு அழகு. யசோதா மாதாவிடத்துல, அம்மா கிச்சாக்கு பச்சிக்காட்டு மம்மம் தா, கிச்சாக்கு மம்மம் தா அப்படின்றான். இந்த பழக்காரி இருக்கா இல்லையா, பழக்காரி வந்தானே கிச்சாக்கு தா அழம் தா அப்படின்றதான். அதை நினைச்சு நினைச்சு அழகா அவள் எவ்வளவு அழகா பேசிட்டு, எவ்வளவு அழகா இந்த குழந்தைகளுக்கு எனக்கு வேணும் அப்படி சொல்லாது, சிச்சாக்கு அதோட பேரை சொல்லி தா அப்படின்னு இந்த அகம்பாவம் இல்லாம பேசும். இது அவன் சொல்லலாம், சிச்சாக்கு தா சிச்சாக்கு வீணும் அக்கம் மம்மம் யசோத வாரி அழைச்சிக்கலாம் அம்மா அப்படின்றதான். எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. கோபி மாமிகிட்டெல்லாம் போய் கேட்கிறான், ஏன் அசட்டு மாமி அப்படின்றான். அவளுக்கு கோபமா வருது, ஏண்டா அந்த பார்த்து அசடுன்னு சொல்றாய் கண்ணா. இன்னென்ன பக்கத்தாத்து மாமி பார், உன்னை பத்தி ஊரெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு நிம்மதியே திண்ணையில உட்கார்ந்து இருக்கியே, என்னடா தப்பா பேசுனா, அவ உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது. அவர் நிஜமா ரொம்ப தோழி இவளுக்கு, பாவம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கா. இல்லையாடா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லு, ஒண்ணுமே தெரியாது அர்த்தம் அசடு அப்படின்னு அர்த்தம். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, அதத்தான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காடா ஊரெல்லாம், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு மிளக அரைச்சிட்டு இருக்கான். இவ அப்பதான் என்ன தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா, வெண்ணு வந்துட்டு இருக்கு, இதுக்கு அதை சாப்பிடணும், சண்டை மூட்டிட்டு விடுது. உடனே மாமி கிருஷ்ணா இதோ கிளம்புறேன், முதல்ல போ, இப்ப கூட வாழ்ந்த சொல்லிட்டு இருக்கா. உடனே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கேனடா, வெண்ண தரண்டு வர சமயம் ஆச்சு, இன்னும் ரெண்டு கடை கடைஞ்சா இல்ல இல்ல அதுக்கு அவ போயிடுவா. அப்ப யாரா கிடைவா, நான் கிடையாது உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் என்ன மாமி பண்ண போறேன், நான் கொத்தாசம் பண்ணதானே நான் இருக்கேன். அச்சோ என் செல்லமே இந்தா இடம் கிட்ட கள்ளம் கிட்ட சாமி கொடுத்த மாதிரி அவ அண்ணன் போனா இருக்கா. ரெண்டு மந்திரமலையை வச்சிருந்து திருப்பார் கடலே கடைஞ்ச வஸ்து அப்படின்னா அதுக்குள்ள வெண்ண திரண்ட வர எடுத்துட்டு போ அங்க போய் ஏண்டி என்ன பார்த்தா ஒண்ணும் தெரியாது யார பார்த்தா சரின்னு சொன்னேன். யோசனை நெடுகள் அவசரமா வந்திருக்கே அசடு, நான் உன் எப்படி சொன்னேன் உனக்கு ஒண்ணும் தெரியாதானா, எனக்கு எல்லாம் உன பத்தி எல்லாம் தெரியும். அசடு அசடுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து மிளகாப்பிடி வாங்குறது சக்கரை வாங்குறது இப்படியே ஏமாத்திட்டு இருக்கா, நானும் தெரியாம வந்திருக்கேன். அப்ப டென்ஷன் ஆயிட்டா, யாரு உனக்கு இப்படி எல்லாம் தூபம் போட்டா, யார் போட்டா என்ன, எனக்குன்னு வெல்விஷர்லாம் இருக்கா, அவள் எல்லாம் சொல்லி கொடுத்தா. இப்படியே பார்த்தா ஆத்துல தயிர் கடைஞ்சிட்டு இருந்தியா, கொஞ்சம் புத்திசாலி அந்த மாமி. ஆமா அதுக்கு எதுக்கிட்ட உனக்கு வெண்ண வர சமயம். ஆமா கண்ணன் வந்தானோ, ஆமா அவ்வளவுதான், என்னடி நான் உனக்கு எனக்கு சண்டை மட்டும் அங்க வெண்ணையை காலி பண்ணிருக்கோம், ஐயோன்னு ஓடி வர்றது. வசனம் மதுரம் பேசியே குழப்பறதுல மகா கெட்டிக்காரன் வாமனனா போய் நிலம்மா வலி மூவடிதா, இதுவரை பெரிய வசனம் எல்லாம் பேசுறான், மூணு அடி போதும்பா மகாபலி சொல்றான். பெருசா கேளுப்பா, அப்பயே சிரிச்சா, பெருசாலாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சாலே போதும். அப்புறம் வளர்க்கறதுக்கு இடமே இல்லாம போயிடுது. வசனம் மதுரம் இப்படி ஒரு அர்த்தம் உண்டு. உங்க மனசுல சில சமயங்கள் ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பரிதவிப்பு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு ஒரு பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் எங்கேருந்தோ உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் மாறும். நம்ம நம்ம சொல்லிக்க சமாதானம் இல்லை, உள்ளேந்து கண்ணன் பிரத்யட்சமா நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்ற வார்த்தை நன்னா ஞாபகம். எத்தனையோ வியாதியா இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாரும் எவ்வளவோ கடந்து வந்திருக்கும், எதுவுமே பார்க்காம இல்லையா, கஷ்டங்கள் வியாதிகள் கவலைகள் நிறைய பார்த்துட்டோம். அப்ப எல்லாம் தாங்கிறதுக்கு எங்கே இருந்து ஒரு மனசுல ஒரு தைரியம், நம்ம மனசு தானே, எங்கே இருந்து ஒரு தைரியம் வந்தது, இன்னைக்கு ஒரு தைரியம் உள்ள உட்கார்ந்து இருக்கேன்னா, நான் இருக்கேன் கவலைப்படாத, எல்லாம் மாறும் பாத்துக்கலாம் விடு, ஒண்ணுமே தெரியல ஆனா பாத்துக்கலாம் விடு, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, அந்தரத்தை தொங்குற மாதிரி இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை அந்தரியாமியா இருந்து அவன் பேசுறான். வசனம் மதுர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற வசனம், அவன் மட்டும்தான் நம்பிக்கையை நமக்கு தர முடியும் பேசி, மற்றவெல்லாம் பேசி இருக்க நம்பிக்கை குழப்பிடுவான். ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்திருக்க வேண்டாம், உங்களுக்கு போய் வந்துடுத்தே, என்னத்த நான் சொல்றது, போன வாரம் இதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்த, எப்படி இருக்கா, நமக்கு அப்பதான் பரவாயில்ல, நல்ல டாக்டர், கொஞ்சம் சரியா இருக்கேன்னு நினைப்போம், உங்களை மாதிரியே தான் இதே பெட்டுதான் அப்படிங்களா போட்டு, நமக்கு அப்பதான் சீட்டிங் மிஸ் எல்லாம் கொடுத்தா தூங்க வச்சிருப்பா, ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கையில தூங்கிட்டு இருக்கும். போச்சு, நமக்கு அதுலயே ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும், பிபி ஜாஸ்தி ஆயிடும், ஒரு மாதிரியா டாக்டர் வேற ஆப்ரேஷன் போயிடுங்க அப்படின்னு ஏற்கனவே 30,000-40,000 போயிட்டு இருக்கு, இது வேற ஹாஸ்பிட்டல். ஆனா கண்ணன் உள்ளே இருந்து சமாதானம் தைரியம் நம்பிக்கை ஒரு எல்லாம் கொடுப்பான். வசனம் மது சுயம் அனுபவத்துல சொல்ல, கிருஷ்ணா நீங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்கும்பொழுதோ பிரச்சனை இருக்கும்பொழுதோ எனக்கு ஒண்ணும் புரியலடா கிருஷ்ணா, எனக்கு வழிகாட்டு அப்படின்னு ஒப்படைச்சு விட்டுருங்க, அந்த பிரச்சனையை மறந்துருங்க, ஒன்னு பிரச்சனைய பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். இல்லையா அதை ஓர தள்ளி வச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ரெண்டுதான் ஆப்ஷன். நீங்க பிரச்சனையை பிடிச்சு நெகட்டிவா திங்க அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஓரம் தள்ளிடுவோம், குப்பை கன்றாவி அசிங்கம் தள்ளிடுவோம். கிருஷ்ணா இத்தெல்லாம் விட்டுடுவோம். பெரிய ஒரு ஐடியா வரும், இது பண்ணலாமே அப்படின்னு. அது ஐடியா இல்ல, உள்ளுக்குள்ளே நான் சொன்னது ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். இன்னவேட்டிவ் இல்ல, உள்ளே நான் சொல்லித்தரோம். வசனம் மதுரம், அழகா பேசணும். நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். காத்துல யார் எழுப்புறான்னு நினைக்கிறேன், உங்க மொபைல் போன் அடிச்சு எழுப்புறதா? தீமா இல்ல. அது வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு, இடி இடிச்சிருக்கு, தெரியலையே, தெரியலையே நமக்கு. அப்ப இது மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னா, உள்ளே எழுந்துக்கண்ணா வந்த வந்துக்கோமா, உன் மொபைல் அடிக்கிறதுன்னு நமக்கே எங்கேயோ அடிக்கிறா போல இருக்கோம். நம்ம தான் மொபைல் வச்சிருக்கோம், பக்கத்துலதான் இருக்கு. எங்கேயோ அடிக்கிற அப்பா நல்லா தூக்கம், எங்கேயோ அடிக்கிற மாதிரி இருந்தது, யாரோ காலிங் பில் அடிச்ச மாதிரி இருந்தது, மாதிரிதான் அடிச்சுருக்கு. அப்ப உள்ளேந்து உணர்வே இல்லாம தூங்கிட்டு இருக்கோம், யார் உணர்ச்சி கொடுத்தா? உள்ளேந்து அவன் சொல்றான் எழுந்துரு, வசனம் மதுரம். அப்ப பேசிட்டு இருக்கான், உள்ளேந்து பேசிட்டு இருக்கான், வசனம் மதுரம். வசனம் மதுரம், சரிதம் மதுரம். சரிதம் அப்படின்னா அவனுடைய குணங்கள், இல்லாட்டி அவனுடைய லீலைகள். எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்? சரிதன்ற வார்த்தையை அப்படி வேணும் அர்த்தம் பண்ணலாம். அப்ப குணங்கள்னு கூட எடுத்துக்கலாம். சமஸ்த கல்யாண குணங்கள் அப்படின்னு, சௌலபியம், சௌசீல்யம், நல்ல குணங்கள். நம்மளோட சாதாரணமா பழகிற மாதிரி குணம். இந்த குப்ஜைய பார்த்து ஹே சுந்தரின்றான். சரிக்கலாம், சந்தனத்துக்கு போய் யாராவது ஒரு ஸ்ரீ அவ சுந்தரின்லாம் சொல்லுவாள். அழகா அவளை பார்த்து அப்படி தொட்டு, அவ தாடையை தொட்டு அப்படி தூக்கி, அவ கூணலை நிமித்தி, அவெல்லாம் வாழ்க்கையில கூணியாவே இருந்து ஜென்மா முடிஞ்சிடும் நினைச்சுட்டா. அவ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டான். அவளை அவட அழக பார்த்து அவள் அழகி ஆக போறான்னு அவனு மட்டும்தான் தெரிஞ்சது. லீலை அவனுக்கு அப்பாடா, அப்ப நம்மளே அழகாக்கிடுவாள், ராசை வருது இல்லையா, உடம்ப சரி பண்ணிடுவா, ராசை வருது இல்லையா. சரித்திரம் மதுரம், அவனுடைய லீலைகள், அந்த குணங்கள், நம்ம தீர்மானிக்க முடியாத லீலைகள். வண்ண புதுச்சேலை தனியில புழுதி வாரி இறைத்து, ரொம்ப அழகு. பாரதியார் சரியா கோபி, இல்லாட்டி இப்படி அனுபவிக்க முடியாது. நல்ல புது ட்ரெஸ்ல, ஏ கிருஷ்ணாவோட ட்ரெஸ் நல்லா இருக்கா, டிசைன் சூப்பரா இருக்கா, அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி சிந்து, இந்த குட்டி குழந்தைகளுக்கு, பொம்பளை குழந்தைகளுக்கு பாவாவுடைய கண்ணு அப்படி காட்டுறது அவளுக்கு, ஜம்னு அப்படி ஆகி அப்படி, அது அது சந்தோஷம். அது காலைல கொலுசு எல்லாம் போட்டு பாவாடி எடுத்து நடக்கிறதே ஒரு அழகு. என்ன ஸ்ரீ குழந்தைகள் அழகு பண்ற மாதிரி வரவே வராது. நிறைய கடையில சண்டையே போட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். ஸ்ரீ குழந்தைக்கு 500 வச்சிருப்பான், இந்த ஆம்பளை குழந்தை 50 வச்சிருப்பான். இந்த 50ல 30 ஜீன்ஸ் தான் இருக்கும், மீதி 20 தான் பாவப்பட்டதான் இருக்கும். பொண்ணு வார் இங்க வச்சிருப்பான், இல்ல டைட்டா போட்டிருப்பான், அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் கிடையாது, உள்ள கோட் சூட் இவ்வளவுதான். இஞ்சி இஞ்சி 10 மாடல் தான். ஸ்ரீ குழந்தைகள் அலங்காரமே தண்ணி. இந்த கோபிகள்லாம் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு கண்ண முன்னாடி நின்னா, நல்லா சாணியை எடுத்து பேர் அடிச்சா கூட பரவாயில்ல. பாரதி கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டா, நல்ல புதுச்சேல புழுதி வாரி இறைச்சி இருந்த சமயத்துல நல்லா அழகா ஒரு வெளிர் மஞ்சள்ல ஒரு பட்டு பாவாடை கட்டிட்டு வரா, இல்லாட்டி மாம்பழ கலர்ல பட்டு பாவாடை, நல்லா இருக்கும். இதெல்லாம் கண்ணதுக்குன்னா எப்படிதான் இருக்கு அப்படின்னா, இந்த சாணி நல்ல பசுஞ்சாணி நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கும். அதை எடுத்து அடிக்கிறானா அந்த மஞ்சள பச்சை பட்டு, அப்படி அப்படி புட்டா புட்டான்னு புட்டா போட வேணும் இருக்கிற மாதிரி அங்க அங்க போட்டு அப்படி போட்டு கண்ண சொல்ல, இந்த மாதிரி டிசைனை கட்டு, இல்லாட்டி டெய்லி இந்த மாதிரி டிசைன் நான் போடுறேன்றாங்க. அப்படியே அழுக பத்திண்டு வரது, என்ன சொல்றதுன்னு தெரியல. தூரத்தை இப்படி நடந்து வரோம், அப்படி பதட்டை பிதிக்கிண்டு கண்ணு சிவக்க சிவக்க தூரத்தை ஒரு மாமி பார்த்து, வா வாட் டிசைன் அப்படின்றாளா. அவளுக்கு அழுக வருது, அம்மா பார்த்து, பொண்ணே நான் உனக்கு மஞ்ச பாவாடை கட்டி விட்டேன், இது யாரா அந்த புது பாவாடை சூப்பரா இருக்கே, ஃப்ரெண்டு கொடுத்தாளா, அதுக்கு இன்னும் வீடு பக்கத்துல வந்த என்னடி ஒரு மாதிரி நாடுறது, அம்மா கண்ணன் சாணி எடுத்து அடிச்சா, அம்மா கோவரே சண்டை போட ஐசிண்டு போறேன் ஐசிண்டு போறாள். ஆனா வரவாயில்ல, டிசைன் என்ன இருக்கு, டிசைன் என்ன இருக்கு, டிசைன் என்ன இருக்கு. சரிதம் மது, அன்னிலேருந்து அவளுக்கு அந்த பட்டு பாவாடை மேல இருக்க ஆசையே விட்டு போயிடுச்சு. அம்மா அதுக்கப்புறம் நல்லா தோழிலாம் துவச்சுட்டா, துவச்சுட்டு குழந்தைகிட்ட கொடுக்கறா, குழந்தை கட்டி கூட அந்த சாணி கரை பர்மனண்டா செட்டில் ஆயிடுச்சு. இந்த டீ டிகாக்ஷன் கரை காஃபி டிகாக்ஷன் கரை செட்டில் ஆயிடுச்சு. மாமையும் அடிச்சதுல சாணி நன்னா ஒட்டிஞ்சுடுச்சு. அன்னிதேன அவர் கட்டிக்க மாட்டேங்கிறா, என்னைக்காவது அகஸ்மாத்தா அம்மா சொல்லணும், நல்லா பைசா கொடுத்து வாங்கிருக்கி பண்ணே கட்டி கோடி, யாருக்கும் தெரியாது கட்டி கோடின்றது. அதுக்கு ஒரு தம்பி அண்ணன்லாம் இருக்கான், அவங்க அதே சாணி பாவாடை கட்டின்னு இருக்கியா அப்படின்றது. இவளுக்கு அழுக வர்றது. அப்பதான் கண்ணன் வேற வார்த்தைக்கு வரான், வார்த்தை ஏதோ ஃபங்க்ஷன் வேற பேசணும் அதை கூப்பிட்டுருக்கா. கண்ணனை பார்த்து உள்ள ஓடி ஒழிஞ்சு அம்மா அவடைய புடவை எடுத்துட்டு மடச்சு நிக்கிறா, என்னடி சாணி பாவாடையா அப்படின்னு. அவளுக்கு அழுக அழுகியா அழுக அழுகியா வருது. சரிதம் மதுரம் அப்ப அழுக வருது. ஆனா அந்த கண்ணன் 11 வயசுல கிளம்பி போயிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கோபி அந்த சாணி பாவாடை எடுத்து எடுத்து வச்சுக்கிறாதான். கண்ணா திரும்பி ஒரு தடவை சாணி அடிக்க மாட்டியா, காத்துட்டு இருக்கேடா கண்ணா, அந்த நாளும் வந்திடாதும், திரும்ப அந்த நாள் வராதாடா, என்னதுக்கா சாணி எடுத்து அடிச்சாய், இன்னைக்கு அந்த பாவாடை இருக்குடா, நானும் இருக்கேன்டா, கிடைக்கிறதுக்கு நீ இல்லையடா கண்ணா அப்படின்னு நினைச்சு ஓன்னு அழறாங்க. எப்ப நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசு நம்ம ஏதாவது சேட்டை பண்ணிருக்கோம், அது அப்ப கவலையா இருந்திருக்கும், பின்னாடி நினைக்கும் போது ஒரு சுகம். அந்த மாதிரி கிருஷ்ணனிலாம் வெண்ணப்பானிய போட்டு உடைக்கணும் எல்லாம் இவ்வளவு அழகா. விஷமக்கார கண்ணன் சொல்றோம் இல்லையா, பொல்லாத விஷமக்கார கண்ணன், வேடிக்கையா பேசி பேசி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாளுக்கு ஒரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். நிஜமாவே அத்தனை விஷமம் பண்றான் இல்லையா, சரிதம் மதுரம் அதுலயே சொல்றான் இல்லையா. இவ்வளவு அழகான விஷமக்கார கண்ணன் பாட்டிலேயே சொல்றான், தப்பி தவறி வெண்ணை பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. சிம்பிளா இந்த கிருஷ்ணலீல பாருங்க, சாதாரண ஒரு கிராமிய பாட்டுதான், பெரிய ராகம் தாளம்லாம் கிடையாது. வெண்ணை பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, கேட்டுட்டா போச்சு, தப்பி தவறி கேட்டுடும் அப்படின்னா அம்மா தாத்தா பாட்டி உன் குடும்பமே திருட்டு குடும்பம். அட்டகாசம் சொல்ல ஒண்ணாது, ரொம்ப அழகு, அத்தனை அழகு இல்லையா. இந்த விஷமகாரகன் பாட்டுல அவனோட சரித்தம் முழுக்க சரித்தம் மதுரம். கோபிகா கீதம் என்ன சொல்லுங்க, சரித்தம் மதுரம் சவகதாமிருதம் சப்த ஜீவன. கோபிகள் சொல்றா உடைய கதை இருக்கு பாரு அமிர்தம் தா, அப்படியே ஜீவனம் முழுக்க அப்படி போயிட்டுருக்கா. சவகதாமிருதம் சப்த ஜீவன். இந்த குழந்தைகள் பண்ண லீலைகள்லாம் சொல்லுவோம், எத்தனை வருஷம் சொல்லுவோம்னா நம்ம போற வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம். நம்ம அது பையனோ பொண்ணோ இருப்பா, சின்ன வயசு சட்டகாசம் பண்ணிருக்கோம், அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தோம், அந்த குழந்தை ஒழுங்காக சாப்பிடலன்னு அம்மா கிட்ட சொல்லுவா, பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறான். அம்மா சொல்லுவா அங்கேருந்து, உன் குழந்தை பரவாயில்ல நீ அதை விட படுத்தின, நீ சொல்லாத என்ன இதோ பரவாயில்ல, என் பேரன் பேத்தி ரொம்ப சமத்து, 10 நிமிஷம் சாப்பிடுறது, நான் உன்னை திருத்திருவா அழிச்சுட்டு போனேன் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சரித்தம் ஆனந்தமா இருக்கு, சரித்தம் மதுரம். அதையே பேசுறதுக்கு அர்ஜுனன் துவாரகம் முழுங்கிடுறது, கிருஷ்ணன் தன்னடி ஜோதி கழிஞ்சாச்சு, அர்ஜுனன் வந்துட்டான் புலம்புறான். முழுக்க பாருங்கோ அதே கிருஷ்ணன், என் கூட இல்லப்பா, இன்னைக்கு பகவத்கீதை சொன்னா இன்னைக்கு இல்ல கிருஷ்ண இல்ல தர்மன்னா, இன்னைக்கு அதே காண்டீபம் இருக்கு, அதே குதிரை ரதம் எல்லாம் இருக்கு, நான் கண்ணன் இல்ல பலம் இல்ல. ஒரு 10-15 கோப வசங்க என்ன ஜெயிச்சுட்டா, நான் அவ்வளவு பெரியவன், பீஷ்ம மேலே அம்பு போட்டவன், பெரிய பராக்கிரமசாலி கௌந்தேயன், இப்படி எல்லாம் நான் கொண்டாடி நான் கிட்ட கீதையெல்லாம் பேசினான், அவன் கிட்ட பண்ண பரிகாசம் எல்லாம் ஞாபகம் வருது. ஓன்னு அழறான் அர்ஜுன், அதை சொல்லி சொல்லி அழறான் உத்தவர். கிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் காத்துட்டு இருக்கார் யமுனா நதி தீரத்திலே, பிருந்தாவனத்துல ருத்ரரும் உத்தவரும் மீட் பண்றான். அப்ப உத்தவர் இப்படி எல்லாம் லீல பண்ணா, கோபிகளோட ராசம் ஆடினா, பெண்ணையெல்லாம் திருடினா, தானே தன் சங்கல்பத்தினால அழகா துவாரக்கிய நிர்மாணம் பண்ணா, அவனே யாதவர்களோட சண்டையை வர வச்சான், எல்லாம் பண்ணா அவனே கிளம்பினான். அப்படி முழுக்க கிருஷ்ணீராவ உத்தவர் அப்படியே ரீகேப் பண்ற, சரித்தம் மதுரம். யார் பேசல, பாகவதம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணலீலா ரீகேப்பே தான் போயிட்டு இருக்கும், அவாவா பேசிட்டு இருப்பான். திரும்ப 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 பாருங்க, திரும்ப 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 நாராயணியம் என்ன, பாகவதோட திருப்பி ரீகேப் சொன்ன ரீகேப் தான் நாராயணி. யாரு விட்டா? அவ்வளவோ பேர் வந்தாச்சு. எத்தனை கிருஷ்ணியில பாடியாச்சு? எல்லாரும் பாடியாச்சு. ஆழ்வார்கள் பாடியாச்சு, பட்டத்திரி பாடியாச்சு, லீலாசுகர் கிருஷ்ண கருணாமிரதம்னு பாடியாச்சு, ஊத்துக்காடு வேங்கட கவி பாடியாச்சு, ஆடாது அசங்காது வாக்கண்ணா எல்லாம் சொல்லியாச்சு. இத்தனை பேர் சொல்லியாச்சு கிருஷ்ணனே. பாக்கி இல்லாம அத்தனை பேர் சொல்லியாச்சு. சூர்தாஸ் பாடியாச்சு, மீரா பாடியாச்சு, இத்தனை பேர் தாண்டியாச்சு. ஒரு கண்ணதாசன் வந்து புலம்புறான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலு படிப்பான். எங்க கண்ணதாசன்? ஒரு நாஸ்திகன். இப்ப ஒரு 50 வருஷம் நான் சொல்றேன், ஒரு நாஸ்திகன் வந்து பாடியாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கு கிருஷ்ணகானம், எப்படி இருக்கு? ஆயர் பாடி மாளிகையில் அழகா தூங்குறான். ஆயர் பாடி மாளி எனக்கு அப்படி உருகிறது இல்லையா? எங்க ஒரு கண்ணதாசன் சொன்ன விஷயம் உருகிறதுனா சரிதம் மதுரதா கிருஷ்ணன். சுகபிரம்மம் சொல்லி, வேதம் சொல்லி, சூத பௌராணிகர் சொல்லி, இவ்வளவுமே சொல்லியாச்சு. கோகர்ணன் சொல்லி, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் சொல்லி, வல்லபாச்சாரியர் வியாக்யானம் எழுதி, ஸ்ரீதரிய வியாக்யானம் எழுதி, அவ்வளவு பேர் சொல்லி, ஆழ்வார்கள் சொல்லி, நாராயண பக்தத்திரி சொல்லி, பூந்தானம் ஞானப்பானையில சொல்லி, பாராதிகேசம் தொழுன்னு சொல்லி, சூதாச சொல்லி, மீரா சொல்லி, கபீர்தாசர் பாடி, இவ்வளவு பேர் கடந்து 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 வந்து ஒரு சினிமாக்காரன் கண்ணதாசன் சொன்னா கூட உருகிறது அப்படின்னா சரிதம் மதுரம் அதானே. அப்ப எவ்வளவு வசதி பாருங்க கண்ணன். இன்னைக்கு நிறைய பார்க்கலாம், நிறைய சினிமா பாட்டுலாம் உண்டு. கண்ணனுக்கு பிராதாமியமா வச்சுடா, காதல் பாட்டுனா கண்ணனை பிராதாமியம் வச்சுடா. கண்ணனை விட்டுட்டு ஒரு காதல் பாட்டை வாழ சொல்ல முடியாது. இன்னைக்கும் காதல் அப்படின்ற ஒரு விஷயம்னா கண்ணன் தான், அதுக்கு மேல யாருமே கிடையாது. அல்டிமேட் அவ்வளவுதான், சரிதம் மதுரம். இப்ப கண்ணதாசன் வரைக்கும் தெரியும், கண்ணதாசன் கண்ணன் ஆகவே ஆகாது. அவன் சொல்ற வரைக்கும் அவன் சொன்ன சரி, அவன் சொல்லப்படாது. நான் அப்படி அனுபவிச்சிருக்கேன் கிருஷ்ண விஷயத்தை. அப்ப சரிதம் மதுரம், வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம், அவருடைய லீலைகள், அவனுடைய காரியங்கள், அதான் சரிதம் மதுரம். குருஜி அம்மா பாட்டு இவ்வளவு சொல்லிட்டு, குருஜி அம்மா பாட்டு நான் சொல்லணும், எத்தனை அழகா இருக்கு. ஒவ்வொன்னு அப்படி உருக்கறதுலையா, கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், மழை பெய்தால் கொண்டாட்டம், குடை பிடித்தால் கொண்டாட்டம், என்ன அழகா இருக்கு. இத்தனை வந்தாச்சு கிருஷ்ணலீல, எவ்வளவு பாட்டு வந்தாச்சு. மழை பெய்யறது குடை பிடித்தால் கொண்டாட்டம், முரளிடித்தால் கொண்டாட்டம், மண்ணை தின்றால் கொண்டாட்டம், எத்தனை அழகு. அப்படி அப்படி ஆட தலை ஆடுறது இல்லையா, பாண்டரங்க நீலிய பாடினா சந்தோஷமா இருக்கு இல்லையா. அப்ப சரிதம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம். அப்ப அதையே நினைச்சிட்டு இருக்கலாமே, நம்ம வாழ்க்கை நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், தேவையில்லாதெல்லாம் அன்னைக்கு ஒரு மாதிரியில சொல்லிட்டா. அப்படி தொண்டு கழுதுருக்க என்னத்த சொல்லிட்டா, அறிவு இருக்கான்னு கேட்டிருப்பா, மகத்த மொழி சொல்லிருப்பா. இதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதை விட கிருஷ்ண சரிதம், கிருஷ்ண லீலைகள், வசனம் மதுரம், சரிதம். அதாவது உங்க மனசுல எப்பயாவது ஒரு நஷ்டத்தை பத்தியோ சரி ஒரு அவமானத்தை பத்தி ஒரு தாக்கம் இருந்துட்டே இருக்கும். அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே பகவான் கீதையில சொல்றான். அப்ப அது மாதிரி வரும்போதெல்லாம் அது கீழ்பேண்டா ஒரு கிருஷ்ணனில நினைச்சுக்கோங்க. அப்ப இது காணாம போயிடும். யாரும் அவமானப்படுத்தினா அப்படின்னா திரௌபதிக்கு அவன் பண்ண கிருப்பையை நினைச்சுக்கோங்க. இல்லாட்டி கோபிகளை அவமானப்படுத்தினான் இல்லையா, வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேல வந்து கை கூப்பி நில்லுங்கோ, டிரெஸ் எல்லாம் மிக்க வச்சா, அந்த அவமானத்தை அவன் கோபிகள் பண்ண அவமானத்தை நினைச்சேன்னா உங்களுக்கு வந்த அவமானத்தை மறந்துடுவேன். நன்னா ஞாபகம். ஏதாவது ஒரு நஷ்டமாயிடுது, அப்படி உடம்பு படுத்த படிக்கா படுத்துட்டு உடம்பு முடியல, பீஷ்மன் நினைச்சுக்கோங்க. சௌக்கியமா படுத்து விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்காரகன் சொன்னேன், எனக்கு உடம்பே முடியலையே. இருக்கிறது ஒரு உடம்பு தான், உடம்பே முடியல இருக்காது, உடம்பு முடியல அவ்வளவுதானே. மேலுக்கு வலிக்கிறது பெரியவெல்லாம் சொல்லுவோம், மேலுக்கு வலிக்கிறது அவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு இதுக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டேங்கிறா. ஒரு தடவை சாந்தானந்தபுரி மகாராஜ் ரொம்ப விசேஷமான ஒரு குரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரு, ரொம்ப ஜாலியா பழகுவார். அது பெரிய ஆச்சாரியெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும், அவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். அப்ப அவர் நான் கேட்டேன், கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு ஆசை அவரெல்லாம் நல்லா இருக்கணுமே ஒரு ஆசை, உடம்பெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க. ஓ அப்படி சொல்றா நீங்க அப்படின்னு, எங்களுக்கு வேணும் அப்படின்னு, நான் அப்படி எங்களுக்கு வேணும் அதனால பாத்துக்கோங்க. அப்ப அப்படியா, அதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கலேன் அப்படின்னு. ஏன் சுவாமி அப்படின்னு இல்ல, எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வச்சுக்கணும் இல்லையா, எனக்கு அதை பத்தி யோசிக்க டைம் இல்லை இல்லையா, நான் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் உடம்பு கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு நமக்கு நம்ம கதையை யோசனை பண்ணி பாருங்க. அவர்கிட்ட சொல்றாரு, அதுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வேணும், எனக்கு டைம் இல்ல, டைம் கிடைச்சாலும் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உடம்ப பாத்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ற ஆச்சரியம். அப்ப அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க, உடம்பு வலிக்கிறது, வலி தாங்க முடியாது. உலகத்தை எது பிரத்யட்சமா புரியறதோ இல்லையோ, வலி நம்ம எல்லாருக்கும் புரியறது, வலி புரியாம யாரும் இல்லை. ரமண மகிழ்ச்சி என்ன வலி இல்லாம இருந்ததோ, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வலி இல்லையோ, அந்த வலியை புத்துட்டு பகவத் சிந்தனை பண்ண நம்ம வலிய நின்னா அங்க அப்படியே 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 குத்துறது, அப்படியே தலை மண்டை புழக்கிறது, அப்படியே தலையில கொண்டு பாரத்தை ஏற்றி வச்ச மாதிரி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க, வலிய அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு வலிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா. அவெல்லாம் பகவத் அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண அதான் முக்கியம். சரிதம் மது அதுக்குதான் அவ்வளவு சொல்றோம். கிருஷ்ணலீலையே நினைச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஈக்குவலண்டா ஒரு கிருஷ்ணலீல உண்டு. யாரும் ரொம்ப தாசம் வேண்டிய இருக்கா, பிரஹலாத சரித்திரம் நினைச்சுக்கோங்க, அப்படியே வாழ்ந்துட்டு பாரு. அதான் அழகா சொல்ற, வசனம் மதுரம் சரிதம் மதுரம். நிஜமா என்னத்த சொல்வேன் நான், எனக்கு தாண்டி போக முடியல. வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம். வசனம் அப்படின்னா வஸ்திரம், பீதாம்பரதாரி அஷ்டபதியில் சொல்லுவோம் பீத வசன அப்படின்னு, பீதாம்பரம் இந்த ட்ரெஸ், அவன் ட்ரெஸ் போடுறதே அழகு. வசனம் மதுரம் அந்த வஸ்திரம் முடித்துக்கலாம் பாருங்க, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகா உடுத்துவான். இந்த உடுப்பி கிருஷ்ணன் ஒரு அலங்காரம் பண்ணுவான், அதுக்கு அத்தனை அலங்காரம் பண்ணுவான், அதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் கரெக்டா மேட்சிங்கா இருக்கும். இந்த விஜயதசமி எல்லாம் வந்து கொடுத்தனா அதுக்கு வந்து சரஸ்வதி வேஷம் போட்டுருவான், காலெல்லாம் அப்படி வச்சுட்டு வெளிப்பட்டு எல்லாம் உடுத்திட்டு கையில அப்படி மீனை வச்சு உட்காந்து மூக்கல புல்லாக்கள் எல்லாம் போட்டு நம்பவே மாட்டோம் நம்ம இது கிருஷ்ணன்னு சொன்ன சமயத்துல பார்வதி தேவி வேஷம் போட்டு நிற்கும், ரொம்ப அழகா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அவன் எந்த ட்ரெஸ் எப்படி போட்டாலும் அழகு. பார்த்தசாரதி லேடிஸ்க்கு பிடிச்ச கலர் எல்லாம் அவன் உண்டு தெரியுமா, நம்ம மெசந்தா கலர் பச்சை இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான். ஆம்பளைக்கு போட்டா எப்படி வசம் பண்ணி பாருங்க, கேரளால ஒரு லுங்கி கட்டுவா, கண்ணை பறிக்கிற ஒரு ஆரஞ்சு, கண்ணே மங்களா போகிற மாதிரி ஒரு மஜந்தா கலர் லுங்கி, அந்த கலர்ல பார்த்த சாரதி ட்ரெஸ் உடுத்துவார். ஆனா சூப்பரா இருக்கும், அவர் உடுத்திண்டாருமா அத்தனை ஸ்மார்ட்டா இருப்பார். திருவள்ளூர் வீரராகவன், திருவள்ளூர்னா பல பேர் தெரியாது, திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் பேர். அவர் எப்பவுமே இந்த செக்குடு ட்ரெஸ்ல தான் பிடிக்கும், லுங்கி மாதிரியே தான் உடுத்திப்பார். எப்ப போனாலும் ஒரு செக்குடு பட்டு தான் உடுத்திப்பார், அது ப்ளூ மஞ்சள் என்ன கலர் வேணா. ஒருத்தர் கிட்ட கேட்டா இப்படி என் கூட சேவிச்சுட்டு இது கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதல் கொச்சுக்காது என்ன சாமி ஏன் லுங்கி எல்லாம் கட்டிருக்காரு, லுங்கி கட்டிருக்காரு, லுங்கி இல்ல அவர் ட்ரெஸ்ஸே இப்படிதான் போட்டு பாரு நல்லா பட்டுவார். ஓ அப்படியா, நான் லுங்கி தான் கட்டிட்டு இருக்காரு நினைச்சுட்டேன், லுங்கி கட்டிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். அவர் எத்தனை ட்ரெஸ் பண்றாரு எல்லாம் அழகா இருக்கும். அது ஸ்ரீநாஜி ஆரம்பத்தே சொன்னேன், அத்தனை அழகா இருக்கும், அதுக்கு கலர் கலரா ட்ரெஸ் போடுவான். ராஜாதிராஜன் மாதிரி இஸ்கான் எல்லாம் போன வச்சுக்கோங்களேன், அந்த கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவான், இந்த அங்கவசரத்தை கூட அப்படி பிரிச்சு அப்படி அப்படி மேல கட்டி விட்டு இருப்பான், அப்படி நிற்கும் அது அவ்வளவு அழகா இருக்கும். நல்ல அடிக்கிற மஞ்சள் இவன் நல்ல கருப்பு, எப்படிதான் மேட்ச் ஆகிறதோ தெரியல, ரெண்டும் அவ்வளவு மோசமான கலர், மோசமான கலர்னா ரெண்டும் சம்பந்தமே இல்லாத கலர். ஆனா அந்த பீதாம்பரம் அவ்வளவு அழகா இருக்கு, பீதாம்பரதாரி அப்படின்னு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பகவானுடைய ரூபத்துக்கு அந்த ட்ரெஸ் அதுலயும் யசோதா அழகா ட்ரெஸ் பண்ணி விடுறா, கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறா. அம்மா அதுக்கு நல்லா கொழுக்கு முழுக்கு நிக்கிறான், தொந்தி தொப்பையெல்லாம் அப்படி வெள்ள சிங்கிள் பேக்கோட ஒரு தொந்தி பெரிய தொந்தி தொங்குறது அவ்வளவுதான். இந்த வெளியில இப்படியே போனா கோபிகள் எல்லாம் மகா கணபதி வரார் தக்க துண்ட மகா, ஒரு கோபி வேணுண்டேவே பண்றா அவா கோ யசோதை அதுக்கு அடுத்தான் வேணுண்டேவே கை கோபி நிக்கிறாளாம், யசோத வாசல்ல வந்து வையனை பிரகமகிருஷ்ணன் கொழுக்கு முழுக்குன்னு நம்ம பொந்தி சமையல் உள்ள போயிட்டேன், குழந்தை ஒழுங்கா சாப்பிடலையாடா தொப்ப உள்ள இருக்கு அப்படின்னு யசோது. இந்த கோபி என்ன பண்றா, யசோதையாத்து அடுத்த ஒட்டியம் அவாட்டு வாசல் அப்படி நிக்கிறாளாம். அம்மா கணபதி வரா கணபதி வரா கணபதி வரா அப்படின்றாளாம். உடனே அவன் என்னடா கணபதி வரானே ஓடி என்று வந்து பார்த்தா இது வருது வெள்ள. உடனே சும்மா வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. பகவான் அப்படி அம்மாவை பாக்குற, அம்மா உனக்கு உள்ள பால் பொங்கறது வேலை இருக்கு போமா. பாலாடா போ போயிடுறேன், அன்னைக்கு ஆரம்பிச்ச பால் பொங்கல் இன்னி வரைக்கும் பொங்கிட்டே இருக்கு குருன்னு ஓடுறாங்க. உடனே பகவான் அப்படி உள்ள அப்படி வயிற்று பேச்சிக்கிறாங்க, ஒன் பேக்கு சிக்ஸ் பேக் ஆயிடுறது டக்குனு வயிற்று உள்ள வைக்கின்றான். அம்மா இந்த வயிற்று அனுசரிச்சு பீதாமரம் கட்டி விட்டுருக்கான், இப்ப வயிறு உள்ள போறேன். உடனே அப்படி பிடிச்சுக்கிறான் ஆண்டா சொல்ற, பீதகவாடை உடை தாழ பெரும் கார்மேக கன்றே போல் வீதி ஆர வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. பீதகவாடை உடைத்தாழ பெரும் கார் மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோம். உடனே இப்படி பிடிச்சு நிக்கிறான் இந்த குழந்தைகள்லாம், அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா லூசா டிராவல் போடும். முக்காவாசி அப்பெல்லாம் அண்ணா அண்ணா தைச்சிருப்பான், அதையே குழந்தைகள் கட்டிக்கும். அது லூசா இருந்தா மேல அருணாக்கு எடுத்துக்கு ஒரு சுட்டு சுட்டிக்கும், அப்படியும் பத்தலன்னா ஒரு சணல் கயிறு எடுத்து கட்டிக்கும், அதையும் தாண்டி கீழே இறங்கும் பாருங்க, அதையும் பிடிச்சு 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 இழுக்கும். அந்த மாதிரி பீரகவாடி பிடிச்சு பிடிச்சு இழுத்துக்கவனா கண்ணன். நிறைய பேர் சொல்லுவா பாண்டங்க எதுக்குடா இடுப்புல கையை வச்சிருக்கானா, பீதாம்பரம் கீழே விழுந்துடப்படாதுன்னு பிடிச்சிருக்கான். ஸ்டைலா நிக்கிறான் அப்படி ஸ்டைலா அப்படி நிக்க, அந்த குளிர்கால வந்துடுத்துனா அந்த இளவயசு பசங்களா அப்படி நிற்பான். ஸ்டைல் இல்ல, குளிர் தாங்க முடியல கைய கட்டிட்டு அப்படி வரப்பா நிற்பான். அந்த மாதிரி பாண்டரங்கன் பீதாம்பரம் கீழே விழ யாருக்கும் தெரியப்படாதுன்னு அப்படி ஸ்டைலா அப்படி அப்படி அழுத்து அழுத்துட்டு அப்புறம் சொல்லு ருக்மிணி பிராட்டி கேக்குறான், ஏன் பிரபு வெள்ளதான் அப்படி நிக்கிற ஆத்துக்குள்ள எப்படி இருக்கப்படாது, இல்ல பரவாயில்ல சொன்னேன் இல்ல பரவாயில்ல சொன்னேன். உடனே ஒரு நாள் ராதிகா ஒரு பக்கம் கையெழுத்தாளா, சத்யபாமா ஒரு பக்கம் கையெழுத்தாளா, பழனி ஆண்டவர் மாதிரி நிக்கிறான் பாண்டுறாங்க. ஒரு உயிர் இழுத்தது அந்த வஸ்திரம் அவன் உடுத்திக்கிறது அத்திர எப்படி இருந்தாலும் அழகா இருக்கு. அதுலயும் காளிய நர்தனம் பண்றதுக்கு கடகடன் கடம்ப பிரஷத்து மேல ஏறான். அப்ப அந்த பீதாம்பரத்தன் வாரி சுருட்டி இறுக்கி ஒரு கட்டு கட்டி இந்த கத்த கட்டுறது இந்த கூலி வேலை செய்யறவா வாரி சுருட்டி ஒரு கட்டு கட்டிப்பா அந்த கட்டிண்டு ஏறானா அவ்வளவு அழகா இருக்க திருத்தொடைகள் தெரியும்படியாக வசனம் மதுரம். அந்த வஸ்திரம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, ஒரு ஜென்மா இந்த பீதாமரமா இருக்கணும், கிருஷ்ணனுடைய இடுப்பு அப்படியே கட்டிட்டு இருக்கணும். அது எப்ப ஏற்பாடு எவ்வளவு மதுரம் அப்படின்னு யாருக்கு தெரியும்னா உத்தவருக்கு தான் தெரியும். உடுத்தி களைந்த நின் பீதக வாடை உடுத்து களத்ததுண்டு. உடுத்தி கலந்த அந்த பீதக வஸ்திரத்துக்குள்ள ஒரு வாசனை உண்டா, கிருஷ்ண வாசனைன்னு ஒண்ணு உண்டு. சாதாரணமா சொல்ல கம்ஃபர்ட் வாசனை, கம்ஃபர்ட் போடுங்க நல்லா நல்லா மன வீசுன்றா இல்லையா, ரொம்ப கம்ஃபர்டான வாசனை எதுன்னா கிருஷ்ண வாசனை. அவன் உடுத்தி கலந்த வஸ்திரத்துல கூட ஒரு வாசனை உண்டு. எனக்கு பத்மநாபபுரம் முதல்ல திருவனந்தபுரம் போனவர் பத்மநாபுடைய வஸ்திரம் ஒண்ணு எனக்கு கொடுத்தா, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தா. இப்படி ஒரு வாசனை அதுல, அதுக்கப்புறம் எத்தனையோ தோய் துவச்சாச்சு, இன்னும் அந்த வாசனை அதுல உட்கார்ந்து ஆச்சரியமா இருக்கும். பகவானுக்கு இந்த பவித்ரோத்சவம் ஒண்ணு பண்ணுவா கோவில்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை பவித்ரோத்சவம் பண்ணுவா. எதுக்குன்னா சமயத்துல கொஞ்சம் பூஜாமரிகள் மாறி போயிடும், நம்ம யாரும் கோவில ஒழுங்கா நடந்துக்க மாட்டோம், அதனால கொஞ்சம் பவித்திரத்தன்மை குறைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவா, ஒரு 40 நாள் பவித்ரோத்சவம் சொல்லிட்டு சுவாமிக்கு எந்த அலங்காரம் பண்ண மாட்டான், பவித்திரமான உண்டு இந்த 10 நூல் கலர் கலரா பண்ணி கொடிமரத்திலேருந்து எல்லாருக்கும் அந்த பவித்திர மாலையை காட்டுவான். அப்புறம் உற்சவம் பண்ணிட்டு அந்த மாலையை பிரசாதமா கொடுப்பான். இந்த பவித்திர மாலையில ஒரு வாசனை உண்டு. நிறைய கோவில்ல பெருமாளுடைய பவித்திர மாலை அவாவா உங்களுக்காக எடுத்து வச்சுக்கே எடுத்து கொடுப்பான். அது சந்தோஷம் வச்சுக்கோங்களேன் பகவான கிட்ட. பவித்திர மாலையில ஒரு வாசனை இருக்கும் பாருங்க, அது முக்காவது இந்த ஸ்ரீ ஜெயந்தி போதெல்லாம் அந்த உரியடிக்கும் போதெல்லாம் பவித்திர மாலை போட்டு, அதுக்கு மேல தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் வந்துடும். அப்புறம் நல்லா தூச்சி காய வச்சா கூட இந்த வெண்ணநாசத்தை தாண்டி அந்த சுவாமி மேல போட்ட ஒரு வாசம் அடிக்கும். இப்ப அந்த உடுத்தி கலைந்த பீதகவாடைக்கு அத்தனை அழகான ஒரு பலம் உண்டு. இவ்வளவு சிரேஷ்டமா வசனம் மதுர. அதுவும் யார் எந்த வஸ்திரம் கொடுக்கறாங்கலாம் பாக்கிறது இல்லை, யார் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் கிடையாது. பெரிய பக்தர் இருந்தார், பகவானுக்கு எல்லாரும் பட்டுப்பட்டா கொடுத்துருக்கார். அவர் உஞ்சவர்த்தி எடுத்து வாழ்ந்துருக்கார். அவர் ஒரு நாள் தன் மனைவி நடத்த சொன்னார், எனக்கும் பகவானுக்கு ஒரு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப அவர் மனைவி சொன்னார், நம்மளாலாம் முடியுமா, பகவானுக்கு அவ்வளவு அழகா பட்டு வஸ்திரங்கள் குட்டி கிடக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நான் கொடுத்தாலும் வாங்கிப்போம், யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கறதுக்கு பைசா இல்லை. இந்த உஞ்சபர்த்தி சொம்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டு விட்டு சில பைசா கொஞ்சம் பைசா கிடைச்சு அதை கொண்டு கடையில போய் எனக்கு ஒரு பகவானுக்கு சாத்தக்கூடிய வஸ்திரம் ஒண்ணு தாங்கோ அப்படின்னு. ஆனா இருக்கிறது ரொம்ப மலினமான ஒரு துண்டு எடுத்து கொடுக்கும். இந்த குத்தாலம் போனோம்னா ஒரு துண்டு வைப்பான், குத்தால துண்டுனே போயிருக்கு, அது பெருசா கட்டவும் முடியாது, இவ்வளவுதான் இருக்கும். ஒரு சேப்பு துண்டு கட்ட கட்டமா போட்டுருக்கும், அது என்ன தேசியம் குளிக்கிறதுக்காக குத்தால துண்டுன்னு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து கொடுத்தா ஆசையோட கொண்டு வந்து பட்டரை கிட்ட கொடுத்தா சுவாமி திருமாவளுக்கு சமர்ப்பிங்கோ அப்படின்னு. அப்ப பட்டர கோபம் இருக்கு, எல்லாரும் வெண்பட்டு அவ்வளவு அழகா பட்டெல்லாம் கொண்டு வந்து சாத்தணும் காத்துருக்கா, அதுவே சாத்த முடியாம உள்ள அறையில வச்சுட்டு எப்ப சாத்தணும் தெரியாம வச்சிருந்துருக்கோம். நீ நிறுத்தினோண்டு ஒரு மலினமான ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டும் என்ன திமிர் வழி உமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வஸ்திரம்லாம் நானே உடுத்த மாட்டேன், சுவாமிக்கு போடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை அந்த கீழே அப்படி போட்டு தரையை தொடச்சுட்டு அது மேல உக்காந்துட்டார் அந்த வஸ்திரத்தினர். அந்த பக்தருக்கு ரொம்ப மனசு வருத்தமா போயிடுச்சு, என்ன சொல்றது இல்ல, ஓன்னு அழுதுண்டு வெளில வந்துட்டார். அப்புறம் நான் அந்த பட்டர் மேல கோபம் வரல, தப்பு பண்ணிட்டேன் கிருஷ்ணா, வாஸ்தவம் தான் அவர் சொல்றது, நீ பீதாம்பரதாரி நந்தகோபர் வசுதேவர்லாம் அவனை ரொம்ப சௌக்கியமா வச்சுட்டு இருந்தார், எப்ப ஆசைப்பட்டுட்டேன் நான் மன்னிச்சுடுவேன், புரிஞ்சு கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு அவர் மேல கோபம் வரல, தன் மேல வருத்தம் வந்தது, தப்பு பண்ணிட்டேன். சமயத்தில் திடீர்னு கோவில் இருக்க மூர்த்தி ஆட ஆரம்பிச்சுடுறேன், நடுங்கிறது. அப்புறம் எல்லாரும் பயந்து போயிட்டா உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து பகவானுக்கு போடுற மாதிரி, இந்த ஜன்னி கண்டு ஜுரம் அந்த தூக்கி தூக்கி போடுங்க அந்த மாதிரி சுவாமி ஆடுற. உடனே நிறைய வஸ்திரமா எடுத்து சுவாமி மேல சாத்திட்டே இருக்கா, எல்லா வஸ்திரமும் சாத்தியாச்சு, சுவாமி ஆட்டம் நிற்கவே இல்லை. உடனே எல்லாரும் பயந்து போயிட்டா, என்ன பண்றது, ஏ பிரபு நாங்க அதை அபச்சாரம் பண்ணா மன்னிச்சுடு, இப்படி ஆடுறது பயமா இருக்கும், கோவில் எப்படி மூர்த்தி ஆடிட்டு இருந்தா, பயந்து போயிட்டா எல்லாரும். அப்ப அசரீரியா பகவான் சொன்னான், என் உடம்புல குளிர் வந்துடுச்சு, போகணும்னா என் பக்தன் ஒருத்தன் கொடுத்த வஸ்திரத்தை சாத்தினாதான் நிக்கும்னுட்ட. யாருக்கும் புரியல, என்ன வஸ்திரம் என்ன வஸ்திரம், யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா. அப்ப இந்த பக்தருக்கு தெரிஞ்சுடுதோ, அந்த பக்தர் கொடுத்தாருன்னு சொல்லி ஓரத்தை போட்டுட்டு வந்தா பாருங்க, அதனால ஒரு உட்கார்ந்தார் பாருங்க, அதை எடுத்து அப்படி உதறிட்டு ஓடி இருந்து பகவான் மேல அப்படி கட்டி சாத்தினார். உடனேயே நடுக்கம் நின்று உடனே ஓன்னு அழுதார் அந்த பக்தர், பிரபோ பக்தி புரிஞ்சுடுத்துப்பா, உடைய கிருபா புரிஞ்சுடுத்து, அந்த பக்தனுடைய அனுகிரகம் இப்பேற்பட்டது, நான் ஏதோ அது பட்டு வஸ்திரம் இல்லை அல்ப வஸ்திரம் நினைச்சேன், ஆனா ஹே பிரபோ இந்த வஸ்திரத்துல உனக்கு இப்படி ஒரு காதலா. அப்ப அந்த பக்தனுடைய பக்தி எத்தனை வசதின்னு அழுத உடனே அந்த பக்தர் வெளில உட்கார்ந்து இருக்கார், அவரை கூட்டுன்னு வரா. அவர் சொல்ல நல்லா மன்னிச்சிருவேன், இனிமேல் நல்லா வஸ்திரம் சாத்த மாட்டேன் சுவாமிக்கு, ஐயோ உன் வஸ்திரம் தான் சுவாமியோட குளிருக்கு சரியா இருந்து எதமா இருந்ததுன்னு அவர் ஓன வர்றா. ஏ பிரபு இந்த ஏழையுடைய பக்தி உனக்கு பெருசா பட்டு கொடுத்தான் நடந்தார். உடனே எல்லாரும் அந்த வஸ்திரத்தை கிழிச்சு கிழிச்சு பிரசாதமா வாங்கிக்கிறார். குருவாய் போனா கோமணத்தை வாங்கிப்போம் பிரசாதமா. இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய வசனம் மதுரம், வசனம்னா வஸ்திரம். இந்த பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல கொடி மாத்துவா, ரொம்ப பெரிய கொடி இருக்கு, ஒரு 10 அடி 12 அடி நீளம் 18 அடி நீளம் எல்லாம் உண்டு இந்த கொடி. அந்த கொடிய மேல ஏத்தறது ஒரு அழகு, திருப்பி இறக்குறது அழகு, டெய்லி சாயங்காலத்தை மாத்துவா கொடிய. இப்ப இந்த கொடிய மாத்தினவன பழைய கொடியை எடுத்துட்டு வருவா, திருப்பி அந்த கொடி ஏத்த மாட்டான். அது நிறைய புக்கிங் உண்டு லைனா, எப்படி திருப்பதியில கல்யாண வசத்துக்கு லைனா புக்கிங் உண்டோ அந்த மாதிரி. ஆச்சரியமா இந்த குருவாயூர் உதயாஸ்தமன பூஜைக்கு இப்போதைக்கு கிடையவே கிடையாது, ஒருபாடு வருஷ கணக்கா இருக்கு. அந்த மாதிரி இந்த கொடி புக்கிங் அவ்வளவு உண்டு. அந்த மேலேந்து இறக்கின கொடியை கீழே கொண்டு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி பிரசாதமா கொடுப்பா, எல்லாரும் வாங்கிப்பா. அடா ஜெகநாதனுடைய கொடின்னு, இப்ப ஜெகநாதன் கோபுரத்து மேல கட்டின ஒரு கொடிக்கே இவ்வளவு விலை உண்டுன்னா அப்ப கண்ணன் கட்டினா வசனம் அது ரொம்ப அழகு, அது ரொம்ப ஆச்சரியம். அதுவும் ஏதான ஒரு சில கோவில்களுக்கு எல்லாம் ஒன்னும் வஸ்திரம் எல்லாம் ஒழுங்கா இருக்காது, கோவில பிரச்சாரம் கவனிக்க மாட்டான். ஊர்ல இருக்க கோவில்கள் இந்த மாதிரி கோவில்கள்லாம் நீங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்களே, அந்த சுவாமி கட்டிக்கிறத பாக்கணும், அதை கட்டிட்டு புதுசு நல்லா இருக்கான்னு நான் எழுதிருக்கேன். நிஜமாவே சில கோவில்லாம் போகும்போது சுவாமிக்கு அப்படியே பெரிய வஸ்திரம் உடுத்திருக்கா, மாத்தவே இல்ல, ஏன்னா கோவிலுக்கு யாரும் வரதில்லை, யாரும் கொடுக்கறதில்லை. அப்ப பட்டர் சொன்னாலும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். தாசன் எப்ப சௌகரியம் இல்லை நீ கொடுத்துருன்னு உடுத்திருந்த உடனே சுவாமி நல்லா இருக்கா புதுசு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அழுதாவே எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. எப்பயாவது உங்க ஆத்த ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் பிரதானம் ஒண்ணுன்னா சுவாமிக்கும் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. உடனே திருப்பதி ஸ்ரீரங்கம் குருவாய் அம்பரேந்திர கோவிலே வேண்டாம். எந்த கோவில்கள்ல பெருசா யாரும் தன்னலையோ அந்த மாதிரி கோவில் உங்க ஆத்த ஒரு கல்யாணம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்ல சுவாமி கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடும். கொடுக்கும் 10000 ரூபாய் கூட செலவு கல்யாணம் தான் 4 லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். மனுஷா எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் சொல்ல போறா, இருந்தாலும் லிஸ்ட் போட்டு அவ பேரெல்லாம் எழுதி வைப்போம் கவர்ல, அண்ணா மண்ணி தம்பி தங்க அவ குழந்தைகள் பேர் எழுதி ஸ்டாப்லர் போட்டு உங்களுக்காக பயபக்தியோட இவ்வளவு கொடுத்து எனது பெருசா வாங்கிட்டேன், இது எங்க ஊர்ல 200 ரூபாய் அப்படின்னு. ஆனா பகவானுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன்னா ஆயுசு முழுக்க அந்த ஒரு வஸ்திரத்துக்கு அவளை கொடுப்பான். திரௌபதி ஏண்டா வஸ்திரம் கொடுத்தான்னு ஒரு கதை உண்டு. பகவான் பஞ்சபாண்டவாள்லாம் அப்படி நதியில விளையாடின் இருக்கா, எல்லாரும் கரையேறிட்டா, கண்ணன் கரையேறல, எல்லாரும் வா வா கண்ணா பசிக்கிறது அணிங்க போக வரேன் வரேன்றான். திரௌபதி மட்டும் புரிஞ்சு விடுத்துனா போமனை கண்டு போயிடுச்சு, ட்ரெஸ் இல்லாம நிக்கலாம், சின்ன குழந்தையா வேலை ஏறி வந்திருப்பான், இள வயசு வேற. உடனே திரௌபதி இப்படி பார்த்துட்டே சிரிச்சுட்டு அழகா ரகசியமா இந்த சினிமாவில் ஆகணும் ஒரு முந்தானே கிழிப்பா பாருங்க, அது முதல்ல ஆரம்பிச்சுட்டு திரௌபதி தான் அப்படி ஒரு கீழ் கிழிச்சா யாருக்கும் தெரியாம திரௌபதி வாடி போலாம் அவன் தான் அப்படி வந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் அப்படி திரும்பி நடக்கும்போது யாருக்கு அப்படி போட்டுட்டு போயிட்டாலும் கரெக்டா கண்ணன் பக்கத்துல போட்டுட்டு அதை எடுத்து கோமனமா கட்டின்னு வந்தான் பகவான். சொன்னா நீ என் மானத்தை காப்பாத்தினேன், உன் மானத்தை காப்பாத்து, அதுக்காகத்தான் அது இத்தோண்டு ஒரு கோமனத்துக்குத்தான் டன் டன்னா புடவையை கொடுத்தாரு. எவ்வளவு டன்னு தான் தெரியுது, அவ்வளவு அவ கொடுத்துட்டாப்ப கிஞ்சிட்டு கொடுத்தா கூட அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கருணாசாகர் வசனம் மதுரம் அப்படி அந்த வஸ்திரத்துக்கு. அதாவது யார் கொடுத்தாலும் அவன் நினைச்சு நினைச்சு கொடுத்துக்கலாம். நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்திரீகள்லாம் பிறந்தாத்த எடுத்து கொடுத்த ஒரு புடவையை வச்சுன்னு படுத்துவா பாருங்க ஒரு பாடு ஆகும்னா ரொம்ப ஃபேவரட் புடவை அதான் இருக்கும். இங்கே வெளில போறாங்கன்னா கல்யாணம் எங்க அப்பா எடுத்து கொடுத்தா, கார்த்திகைக்கு எங்க அண்ணா எடுத்து கொடுத்தான், அது தப்புன்னா சொல்ற. அதாவது அவ எடுத்து கொடுத்தவா மேல ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, இல்லாட்டி ஒரு வயசா எடுத்து நம்ம பிறந்த நாளைக்கு எதுவும் நம்ம குழந்தையோ யாரோ எடுத்து கொடுத்துருக்கா, நம்ம ஆசையோட கொடுத்துக்கும், அந்த ஒரு சட்டையா இருக்கும் இல்லாட்டி ஒரு இதுவா இருக்கும், என் பிள்ளை எடுத்து கொடுத்தான் என் பொண்ணு எடுத்து கொடுத்தா, அது ஒரு ஒரு பெருமை. அப்பா அப்பா திட்டே இருப்பா, அம்மா திட்டே இருப்பா, பெருசா 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 ரொம்ப கொஞ்சலா மாட்டான். ஆனா தன் பிள்ளையோ பொண்ணோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டான்னா ஊர் முழுக்க சொல்லிட்டு இருப்பா, என் பிள்ளை வாங்கி கொடுத்து, என் பிள்ளை வாங்கி, அது ஒரு சந்தோஷம். அப்ப கண்ணன் அப்படி சந்தோஷப்படுறான் நம்ம கொடுக்கற கிஞ்சிட்டு கூட, அதனாலதான் குச்சலை கொடுத்த அவள் அவ்வளவு வசதியா இருந்துதான், அவ்வளவு வசதி பகவான் அவ்வளவு அழகா பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அதுதான் அதனாலதான் சொல்றார் வசனம் மதுரம். அவனோட அந்த வஸ்திரத்துக்கு கூட ஒரு மதுரத்தன்மை உண்டு. ஆண்டா சொல்றா தீரகவாடை கொண்டு வாட்டம் தனிய வீசுங்கள்ன்ற. அவளுக்கு ஆண்டாள் விரக தாபத்துல உடம்பு கொதிக்கிறதான், அவள் என்னமோ பண்றா, எதுலையும் அவளோட அந்த ஜுரம் குறையல. அப்ப ஆண்டா சொல்றா பகவானுடைய பீதாம்பரத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து வீசு, அதன் மேலப்பட்ட பீதாம்பரத்து மேலேந்து ஒரு காத்து எனக்கு வந்ததுன்னா கொஞ்சம் என் வாட்டம் தனியும். அப்ப அந்த பகவானோட வஸ்திரம் அவ்வளவு வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், பலிதம் மதுரம். பலிதம் அப்படின்னா பலிதமா இருக்கான், பலிதம் மதுரம் நிக்கிற அந்த ஷேப் திபங்கி ரூபம் கிருஷ்ணனுக்கு எதிராக அழக, அது ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு இல்லையா. நரசிம்மர் அப்படின்னா காலை பேச்சு உட்காந்தாதான் நரசிம்மர், ஐயப்பன் அப்படின்னா அப்படி உட்காந்தாதான் அழகு. மாதிரி கிருஷ்ணன் அப்படின்னா இந்த ஒரு காலை மடக்கிண்டு இடுப்ப வளச்சிண்டு கழுத்தை சாச்சிண்டு கையில புல்லாங்கல வச்சிருந்து திரிபங்கி ரூபம் திரிபங்கி அதான் பாங்கிய பிஹாரி. மூணு ரூபத்தோட ஒரு மூணு வளவு இருக்கு பாருங்க, சரியா இன்னைக்கு சயின்டிபிக் ரிசர்ச்ல பார்த்தோம்னாலே அது ஒரு அழகான ஷேப், அது ஜூடுவு ஷேப். நம்ம நட்ராஜர் இருக்கார் இல்லையா, சிதம்பரம் நட்ராஜர் சயின்டிபிக்கா அதை வர்ணிக்கிறார். ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை தூக்கி வச்சிருந்துருக்காரு பாருங்க, பர்ஃபெக்ட் சயின்டிபிக் போஸ் ஆகுது. இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிருக்க நட்ராஜர் போஸ் பர்ஃபெக்ட் சயின்டிபிக் போஸ். இந்த காஸ்மோஸ் மில்கி வே எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வச்சுட்டு இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் அதெல்லாம் வச்சுட்டு அவ டிஃபைன் பண்றா சிதம்பரம் நட்ராஜருடைய நிக்கிற ஸ்டைல். இதுல எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. நம்முடைய தெய்வங்களுடைய ட்ரெஸ்லேருந்து அவ வச்சிருக்க ஆயுதங்கள்லேருந்து அவளோட போஸ்டர்லேருந்து அந்த கோவில்கள் இருக்கிற இடத்தை கொண்டு அர்த்தம் உள்ள இந்து மதம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி அர்த்தம் உள்ள இந்து மதம், வேற அர்த்தமே இல்லாம ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம். அதுல அந்த கிருஷ்ண ரூபம், அது கிருஷ்ணனுடைய போஸ் எல்லாமே அழகுதான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிரேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய உபதேசயானம் தியாலம் முகந்தம் மனசாஸ்மராமி. தாமரை போன்ற கையினால தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுண்டு இந்த ஆளிலையில படுத்துட்டு இருக்க என்ன அழகா இருக்கு. ஆளி நிலையாய் அருளேலோரம் பாவாய் அப்படின்றார் ஆழ்வார். திருப்பானாழ்வார் அமரநாதிபிரான்ல சொல்றார், ஜோர ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான ரங்கத்தரவினான் கோலமாமணியாரமும் முத்தத்தாமமும் முடியில்லாதுரேழ்மிய நீளமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அப்படின்ற ரங்கநாதன் பரதனை ஒரு அழகி பாருங்க, அப்படி கையடி வச்சுட்டு போக சயனம் நிற்கு. இந்த திருமோகூர்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு மதுரையில், அங்க பெருமாள் படுத்துட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு பேர் பிரார்த்தனா சயனம்னு பேரு. திருவடியில ஸ்ரீதேவியும் பூதேவியும் பகவானத்தை பிரார்த்திப்பார், பிரார்த்தனா சயனம்னு பேரு. பத்மநாபன் அப்படி கையை வச்சுட்டு அப்படி கைய ஸ்டைலா வச்சுட்டு அது ஒரு அழகி. வைத்தமாநிதி திருக்கோளு ஒரு கையை அப்படி வச்சிருந்து ஒரு கையில அப்படி அழகா மை போட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிற ஒரு அழகி. திருப்புளியங்குடி பெருமாள் அவர் படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகு. திருநீர்மலை திவ்ய தேசம் நாலு திருக்கைகள், ஒரு கையை பிடிச்சு ஒரு கை பிடிச்சு ரெண்டு கையில் சங்கீத கணவர் வச்சு படுத்துட்டு அது ஒரு அழகு. பகவான் அந்த போஸ்டர் கிருஷ்ணன் உடுத்தி கிருஷ்ணன் கையில மத்து ஒரு கையில கயிறு இனி முழுக்க பார்த்துட்டு இருக்கும். குருவா இருக்கும் சங்க சக்கர கதா பத்மபாணி, எதுவும் காத்தால அது வெண்ணையோ வாழைப்பழத்தை வச்சு டேமே நிற்கும். அது பத்மத்தை விட வாழைப்பழம் வச்சு நிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். பாண்டங்க ஸ்டைலன் கேட்கவே வேண்டாம், ஸ்டைல் தான் பாண்டங்க. இடுப்புல கையில வச்சு நிக்கிறதே அழகுதான். பூரி ஜெகநாதன் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரியே அப்படி நிற்கும். துக்கத்தெல்லாம் அப்படின்னு எடுத்து வச்சிரு ஆனந்தமாவா. ரெண்டு கையினால் அனுகிரகம்னா ஜெகநாதன் தான். மற்றவாள்லாம் கூட மாமேகம் சரணம் ரஜ அபயம் இப்படி தானே. ரெண்டு கையால நன்னாரு சௌக்கியமா நிம்மதியா அப்படின்னு இந்த பெரியவாள் ரெண்டு கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவான். ரொம்ப பிடிச்சவனா ரெண்டு கையை ஆசீர்வாதம் இல்லாட்டி இப்படி சேஃபா பண்ணிட்டு போயிடுவான். ரெண்டு கை ஆசீர்வாதம், அதுவும் பேரன் பேத்தீங்கன்னா ரெண்டு கை தலையில வைப்பான் சந்தோஷம். அப்படி ஒருத்தன் ஜெகநாதன் ரெண்டு கையினால் ஆசீர்வாதம் நல்லா அது ஒரு குறையில்லாம அது நல்ல பெரியவாள்லாம் பார்த்தா ரெண்டு கை இப்படி வச்சுதான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். இந்த ஒரு கை ஆசீர்வாதம் கிடையாது. காஞ்சி பெரியவாள்லாம் இந்த திரீதண்ட தண்டத்தை ஏகதண்டம் இப்படி வச்சுண்டு அப்படின்னு நான் பாத்திருக்கேன். இந்த ஏகதண்டம் திரிதண்டம் வச்சுட்டு ரெண்டு கையால் ஆசீர்வாதம் நிறைச்சு நிறைய நீங்காவது செல்வம் நிறைந்துன்னு ஒரு ஆசீர்வாதம் அவர் குருஜியம் நான் நிறைய பண்ணிருக்கான். சேவிக்கும் போது ரெண்டு கை வச்சுதான் எனக்கு ஒத்த கையில் ஆசீர்வாதம் ரொம்ப ரேர் தான் குருஜியம். இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு கையால் ஆசீர்வாதம் பண்ண எனக்கு ரொம்ப ரேர். எப்பவுமே இந்த ரெண்டு கையை வச்சுதான் அம்மா எனக்கு இன்னி வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஜெகநாத் ரெண்டு கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் அழகன். அந்த ஷேப் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு கையை வச்சு முடியும் ஒரு மொழி முழிக்கும் பாருங்க ஜெகநாதன் ஜோரா இருக்கும். அந்த வலித்தம் மக்கு அழகு ராதிகாவோட ஒரு கண்ணன் நிற்பான் மலை மேல சாட்சாத் மன்மத மன்மத அதுலேயே இருக்கலாம். இந்த கிருஷ்ணன் நீங்க முழுக்க வச்சுக்கண்டு வாங்காம மோட்ச துவாரகான்னு உண்டு. கண்ணன் மோட்சம் அடைஞ்ச ஒரு இடம் துவாரகா பக்கத்துல. அங்க சங்கச்சக்கர கதாபத்ம பாணியா ஒரு காலை அப்படி நீட்டிட்டு அந்த அம்பு போட்ட காயத்தோட அப்படி காலை அப்படி இப்படி வச்சுட்டு இருக்கும். மோட்ச துவாரகா ஸ்டைலா அப்படி உட்காந்து பாட அப்படி அந்த கோஷன் இறங்கி அதாவது உட்காந்து இருப்பான், காலை நீட்டிட்டு இருப்பான், லேசா மடக்கிண்டு. அது ஒரு அழகு இந்த கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யம். இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். ஊத்துக்காடு கும்பகோணம் பக்கத்துல ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் அது ஒரு சின்ன குக்கிராம். அங்க ஒரு காளியை நடத்தின கிருஷ்ணன் உண்டு. அது ஒரு வாழை பிடிச்சிண்டு ஒரு கையை அப்படி வச்சுண்டு அதுக்காக ஒரு காலை அப்படி வச்சிருந்து ஒரு காலை அப்படி தூக்கி நிற்கும் பாருங்க. இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். வலிதம் மதுரம் அவ்வளவு அழகுன்னா அவ்வளவு அழகு இந்த காளிய நர்தன கிருஷ்ணன். இந்த கோபிகா கீதத்துல அதரம் அவ்வளவு அழகு அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 சந்தரே அங்கனாம். ஒவ்வொரு கோபியோட ஆடும்பொழுது அந்த போஸ்ட் இருக்கும் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும். அத்தனை விசேஷம் வலிதம் மதுரம் அந்த வளைவு இந்த இருப்பை வளர்ச்சிண்டு யசோத கட்டி போடுறா இல்லையா அப்ப அந்த இருப்பில் அப்படி அசரி பண்ணி இப்படி இழுக்கிறதும் அந்த இழுப்படி சுருங்கிக்கிறதும் வலிதம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம் சலிதம் மதுரம் கமனம் மதுரம்னா இல்லையா சலிதம். அதாவது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு கமனத்துக்கும் சலிதம் சலிதம். கமனம் அப்படின்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லா அப்படி நடக்கிறது ஒரு காரியம் பண்றதுக்கு அப்படி. சலிதம்னா சும்மா இந்த வரல பசங்க பொம்பளை பசங்க இடமா பார்த்து ஒரு நடம் நடக்கும் காரணமே இருக்காது அப்படி அப்படி ஒரு ஸ்டைல் அப்படிங்களா இல்லையா. காரணமே எல்லாம் அப்படி போயிட்டு அப்படி வருது இந்த திரும்பிக்குள் வரைக்கும் போயிட்டு வருது. இதெல்லாம் பண்ணதுதான் பிருந்தாவனத்துல இந்த மதுராவில் நுழைஞ்சுட்டு அழகா ஓரத்திற்க வேண்டியதுதானே மதுரா நகர் வளம் போறான் கண்ணன் பலராமனை கூட்டிட்டு. எதுக்குடானா அப்படி ஏன்னா எதுக்குடா சும்மா மதுராவை பார்க்கலாம் எதுக்குடானா மதுரால என்ன பாக்கணுமா. அதுக்கு அப்ப போய் தான் வண்ணாங்கிட்ட ட்ரெஸ் வாங்கறது தலையை கிள்ளி போடுறது குப்ச கிட்ட சந்தனம் வாங்கறது எல்லா ரொம்ப எப்படான்னா இந்த சும்மா போகும்போது தான். இந்த மாலாக்காரர் வீட்டுக்கு போறது கமனம், அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக போகிறது கமனம். சும்மா சுத்தறது பாருங்க பசங்களை தெரிஞ்சு அப்படி அலைவானுங்க பேசிட்டு அப்படி அலையுது அப்படி சும்மா ஜாலியா வாக்கிங் வாக்கிங் கூட ஒரு பர்பஸ் இருக்கு அது கூட இல்ல சும்மா அப்படி நடக்கிறது சலிதம் மதுரம் சும்மா அப்படி அலையறது காரணமே இல்லாமல் அப்படி இப்படி அலையறது சலிதம் மதுரம். இந்த நவதிருப்பதியில வைகாசி விசாக சமயத்தை நம்மாழ்வாருக்காக எல்லா பெருமாளும் வருவோம். அந்த பெருமாள் என்ன பண்ணுவா அப்படி நம்மாழ்வாருக்கு ஒவ்வொருத்தரும் லைன்ல வந்து நிற்பா அப்படி வரும்போது சமயத்தை காசா நிற்பா அப்புறம் அப்படி சைட்ல வருவா அப்படி சும்மா அப்படி டைம் பாஸ் பண்றது இந்த டைம் பாஸ் நட. அதுக்கு பேர் சலிதம். அப்படி ஜாலியா விளையாட அப்படி நடக்கணும் சும்மா எப்பயா அக்கா அகம்மா வந்துட்டு வாங்க அப்படி வாக்கிங் போலாம் அப்படி ஆக்சன் போயிடுவான் அர்ஜுனன் யுதிஷ்டன் சும்மா நடக்கலாமே அப்படின்னு எதுக்குறானா சும்மா நடக்கலாமே ஏன்னா அங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறதா அம்மா வந்துட்டு சும்மா இருக்கிறது இல்லையா அந்த சும்மா நட சலிதம் மதுரம். அவன் நடக்கிறது அப்படி அழகா அப்படி விளையா ஒரு சும்மா அப்படி பிருந்தாவனத்தை நடப்பான் கோகுலத்துல அங்கேயும் இங்கேயுமே அப்படி நடக்கிறான். இந்த பிரம்மதேவர் எல்லா குழந்தைகளையும் கொண்டு ஒழிச்சு வச்சு விடுறார். ஒழிச்சு வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரார். அப்ப ஒரு அருவா பாக்குறார் அப்படி கிருஷ்ணன் நடந்துட்டு இருக்கான் அப்படி சும்மா தேடுற மாதிரியே அப்படி நடக்கிறானா இப்படி இப்படி பிரம்மதேவர் பாவம் தேடுறான் போல இருக்கு அப்படின்னு அப்புறம் ஒரு குழந்தைகளா ஒழிஞ்சிருக்கா வெளில வருது தூக்கி வாரி போடுறது. அப்புறமும் கூட இவன் பாடு சும்மா நடந்துட்டு இருக்கான். அப்பதான் அவருக்கு புரியுது இவன் சும்மா நடக்கல ஏதோ ரொம்ப இருக்கு அப்படின்னு. சலிதம் மதுரம் இதுவும் இந்த ஒரு வருஷம் இவனே எல்லா குழந்தைகளாகவும் இருக்கான். அப்ப எல்லாரும் அம்மா அப்பா பிள்ளை எப்படி அழகா நடக்கிறது பாரு ஸ்டைலா நடக்கிறது எல்லாம் கிருஷ்ணன் தான் அத்தனையும் ஸ்டைலா நடக்கிறது சலிதம் மதுரம். கோபிகள்லாம் மாடு மேய்க்க போறான் பாருங்க இவன் மாடு மேய்க்க அவசியமே கிடையாது சும்மா போகிறாங்க போய் விளையாடுறதுக்காக. இவன் போகிற அழக பார்த்து அப்படி நிக்கிறான் அந்த வையாளின்னு சொல்லுவான் ஸ்ரீரங்கத்துல வையாளின்னு பெருமாள் அப்படி ஆடி அப்படி 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 ஏறுவார். திருவனந்தபுரத்தை பத்மநாபர் அப்படி ஸ்டைலா ஏறுவார். இந்த வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு ஆராட்டம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி சலிதம் மது அப்படி நடப்பான். சும்மா அப்படி நிற்பான், சும்மா திரும்பி பார்ப்பான், சும்மா அப்படி நடப்பான், சும்மா திரும்பி அப்படி திரும்பி நடப்பான். உங்களுக்கு எல்லாம் அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிறா பாருங்க, சும்மா அப்படி போகும், அப்படி திரும்பும், அப்படி சும்மா அப்படி நடக்கும். சலிதம் மதுரம் இந்த கிருஷ்ணன் நடக்கிறது அவ்வளவு அழகா இருக்கான். இருக்கிறா அப்படின்னா நம்முடைய நடவடிக்கைகள் ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக அவன் நடக்கிறான். நம்ம தப்பா வேறுபடாதே அப்படின்னு நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக நம்ம சமயத்தை சொல்றோம் இல்லையா, இந்த வேலை நடக்கணும், அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு இல்லையா, அந்த நடைய அவன் நடக்கிறான் நமக்காக. சுயம் அனுபவத்தை சொல்ற கிருஷ்ணான்னு பொறுப்பை படைச்சிட்டோம்னா அப்படி நடக்கிறான். சமயத்தை சத்தியபாமா ஜாம்பவதாயர் என்ன பிரபு சும்மா அப்படி கடந்து வளாத்துறது வளாத்துறதுன்னு அதுக்கு இந்த குட்டி போட்டு போன மாதிரி சுத்திரமும் அந்த மாதிரி எப்படி நடக்கணும். பாண்டவன் நிறைய நடக்கலாம் வீதி வீதியா பண்டிரிபுரத்துல. அதனாலதான் பண்டிரிபுரம் இந்த வீதிகளில் நடக்கிறது சந்தோஷமா இருக்குன்னா பாண்டவன் சும்மா அப்படி வளர்த்தின் இருக்கான் ராப்பகல யாருக்கு என்ன கிருப செய்யலாம். அப்ப கேட்கலாம் எதுக்கு பிரபு இப்படி இப்படி நடந்துட்டே இருக்க இல்ல அந்த பக்தன் அங்கேருந்து அவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறான். நம்ம போகாம காரியம் நடக்கணும் பாவம், அதுக்காக நான் நடக்கணும். அதுக்கு போய் காரியம் பண்ண வேண்டாமா, இல்ல நான் நடந்துட்டு அவன் நட குறைஞ்சிரும் அப்ப நடந்துரும். நமக்காக நடக்க அவனுக்கு ஒரு பர்பஸ் இல்ல. சலிதம் இப்ப நமக்காக அவன் நடக்கிறதுக்கான இதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. வாழ்க்கை எப்படி நடக்கணும் அவன் நடந்து நடந்து வாழ்க்கை நடத்தின்னு போயிடுவான். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், பலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம். பிரமிக்கிறதுன்னு பிரமிச்சு போயிட்டேன், நம்மளை பிரமிக்க வைக்கிறான். பிரமம் பிரமை அப்படின்னு திக்ரம பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா. பிரமம் அப்படின்னா மயக்கிறது, குழப்பறது, தெளிவில்லாம பண்றது, திடீர்னு எதையா பண்ணி பிரமிக்க வைக்கிறது. இந்த பகவான் சமயத்துல கோபிகளாக போய் வெண்ணத்திட போறோம். சில கோபிகள் ரொம்ப கரெக்டா இந்த வாசனை வச்சு கண்டுபிடிச்சா குணுங்குனாரி குட்டே ட்ரை எங்கயோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆத்துக்குள்ள இந்த பாவுள்னு சொல்லுவான் ஸ்டோர் ரூம். இந்த காலத்துல ஸ்டோர் ரூம், இந்த ஸ்டோர் ரூம்ல விளக்கே ஏற்ற மாட்டான். அதுக்குள்ள பரங்கிக்கா முதற்கொண்டு எல்லாம் இருக்கும். நீங்க ஆறு செல்வம் நிறைந்து குறையவே குறையாது. அந்த நிஜமாவே இந்த பாவுள் இருந்த வரைக்கும் ஒரு குறைவே இல்லாமதான் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு இடம் கொடுத்து வைக்கும்போது இருந்துதான் இருந்தது. அது எல்லாரும் நுழைய மாட்டான். ஆதிக்கு பெரியவா மட்டும்தான் போவா, எடுத்துட்டு வருவா. அதுல ஒரு 40 கரப்பாம்பூச்சி, 5 பள்ளி, ஒரு 20 எலி எல்லாம் கூட இருக்கும். அது பாடுக்கு இருக்கும் நீங்க ஆலோசனம் நிறைந்து அப்படின்னு அதுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருப்பான். இந்த கோபி போய் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு நீ கதவை தரப்ப இருட்டாதானே இருக்கும். திறந்த அதுலேருந்து தங்கு சக்கர கதாபத்ம பாணியா தேஜோமயமா நிற்பான். அவன் நடுங்குவா. சில பேர் சாமி வந்துக்கே விழுந்துருவான்னு விழறா. அதனால குருவாயில போய் நாராயணா காட்சி கொடுக்காது. கிருஷ்ணான்னு கஞ்சம் பண்ண நாராயண 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 நாராயணன்றோம். நாராயணான்னு விழுந்துட்டா உடனே வாத்துக்காரர் ஓடி வரா, மாமனார் வரா, மோமையார் வரா. உடனே அதுக்குள்ள இவன் வெளில ஓடி போயாச்சு. சங்கு சக்கர கதாபத்ம பாணியா அவளை எழுப்பி தண்ணி இல்லாம எழுதி சென்னடினா உள்ள நாராயணன் இருக்க. உடனே அவ சொல்ல நேற்று பிரகலாத சரித்திரம் கேட்டியாக வந்த தம்பியான திருஷ்யதே மாதிரி பாவுள்ள திருஷ்யதேன்றியடி உள்ள பார்த்தேன். சங்கம் சக்கரம் கதாபத்மம் அவர் என்ன பார்த்தார்னா அவரை பார்த்தேன். தாமரை கண்களோடும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் இரு அப்படின்னு திறந்து பார்த்தா ஒன்னும் இல்லை. கீழே பானை உடஞ்சிருக்கு, வெண்ணையை காணும். வெண்ணையை பாவுள்ள கொண்டு வச்சிருக்கா. சொன்ன வெளில நான் பார்த்தேன், நாராயண பார்த்தேன், நாராயண பார்த்தேன், நாராயண பார்த்தேன். வரலாம் சொல்ல பொய் சொல்லாத, நிஜமா நான் பார்த்தேன், நான் பார்த்தேனே. இங்கதானே இருந்தா, இங்கதானே இருந்தா, இங்கதானே இருந்தா. அப்ப சொல்ல ராத்திரி ஒழுங்கா தூங்கலமா, நல்லா தூங்கிக்கோ. என் மாமியார் சொல்ற வேலை பண்ண பிடிக்கணும்னு நேரடியா சொல்லுங்க. பானையை கீழப்பட்டு உடச்சிட்டு உண்மையை சொல்லிடு. நாராயணன் வந்தேன் பார்த்தேன், அதனால பானை கீழ பொய் சொல்லாரு. அது சொல்ல சத்தியமாமா, உள்ள நாராயணன் இருந்தாருமா, சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாருமா, ஒரு கையில பானையும் வச்சு நின்னாருமா. அவ கேக்குறா, எனக்கு தெரிஞ்சு நாராயணன் சங்கம் சக்கரம் கதா பத்மம் வச்சு பாத்துருக்கேன், பானை வச்சு நான் பார்த்தது இல்லையே. அதாம்மா எனக்கு சந்தேகம், அதுல நாம பயந்து விழுந்துட்டேன். பொய் சொல்லாதே மாமியாருக்கு மறுபடியும் சண்டை வந்துருச்சு. சாயங்காலம் அப்படி ஆத்து கொள்ளை வாசல் கொள்ளையை உட்காந்து தலைவாரிண்டு சங்கு சக்கரம் கதை பத்மத்தை காணும் பானைய பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவ யோசிக்கிறா, மாமியார் நெருக்கம் கொட்டு வச்சா பானையை உடச்சிட்டு அதை ஆராய்ச்சி வேற பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா, சங்கு இருந்ததுமா, சக்கரம் இருந்ததுமா, கதை இருந்ததுமா, பானை இருந்ததுமா. அப்ப மாமியார் உள்ள போயிட்டா, பகவான் ஏறி குச்சி வந்தான், பக்கத்தை உட்காந்துட்டான். அவ புதுசா கல்யாணம் வந்திருக்க அப்பதான், அக்கா அக்கான்ற சமயத்துல, கிருஷ்ணா நீ யாவது நான் சொல்றத நம்புவியாடா, சொல்லுக்கா என்ன ஆச்சு? நான் காத்தால பாவல் போனேன்னா சரி, சின்னதே இதுதான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி அங்க என்ன பார்த்த? கதவை திறந்ததுனா சரி, அங்க உள்ள சிந்தாமரை கண்ணோட நீல நிற திருமேனியோட பல பல ஒருத்தர் நின்னா, ரெண்டு கையை அப்படி வச்சு நின்றார். இதுக்கு ஒரே குஷியாய், இப்படியாக்கா அப்படின்னு கொடுத்து இவா நாராயணான்னு விழுந்துட்டா. நானே திருப்பி ஓடி வந்தா, திருப்பி அதுக்கு ஓடி போயிடுது. சிவராஜி குவிச்சு, அம்மா நாராயணன் வந்தா, அம்மா எங்கடி வந்தா, எப்படி வந்தா? இப்ப சங்கும் இல்ல, சக்கரமும் இல்ல, கையில கரையும் இல்ல, ஆனா ஒரு கையில பானை மட்டும் பார்த்து மாமியார் சொன்ன பைத்தியம் முடிச்சிருதுன்னு சொல்லி மாரியம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். நெத்தியில விபூதிய பூசி உங்களுக்கு நாராயணசாமி வந்துருத்து சரி பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் அணிதான விரதம் இருக்க சொல்லுங்க, இவ்வளவு பாவல் பக்கம் அனுப்பாதீங்க, தனியா விடாதீங்க, ஆத்து யாராவது கூடவே நில்லுங்க, கையில கடுப்பு செய்ய கையில சேப்பு கையெல்லாம் கட்டி விட்டு அவர் அனுப்பி விட்டார். ராத்திரி தூக்க கையை உட்காந்து பாவல் கதவை திறந்தேன், அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், திருப்பியும் கொள்ளையில பார்த்தேன். இப்ப அவன் நேரம் வந்து நிக்கிறான், திருப்பி ராத்திரி கண்ணன் வந்து நிக்கிறான். அக்கா முக்கால வேற போட்டு வந்து நிக்கிறான், கண்ணன் ஏற்கனவே கருப்பு, இந்த முக்கால வேற போட்டு அக்கா அப்படின்னா உடனே போர் எடுத்துட்டு திருப்பியும் சங்கு சக்கர கதாபத்மமா காட்சி கொடுத்து, நன்னா பாரு என் கையில பானை இருக்கான்னா, சங்கு இருக்கு சக்கரம் கதை பானைய காணும்னு கத்தினா. அதுக்குள்ள மாமியார் எழுந்துட்டா, உடனே கொண்டா வாட்டில விட்டுறாக்க வந்த ஒரு பானையை உடச்சதுக்கு அவன் வீடு மூர் முழிக்க மானம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, இந்த இருட்டுல ஓரத்துல நின்று திருப்பி சங்கு சக்கர கதா பண்ண பானையை வேற காட்ட, அதோ 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 நிவா சொல்ல, அவா பாக்க ஒரு மாதிரி ஆயிட்டா, இப்படியே இருந்து கேய்மானம் பிடிச்ச மாதிரி ஆணு. அவ அம்மாவை திடீர்னு கை நினைவோ அன்னை நீர்கால் என்னை முடிவது நீர் அங்கள் கோலத்தில் குறும்புடி நம்பிய, கடைசியில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான்னு கண்ணனே அவாத்துக்கு போய், அக்கா அன்னைக்கு வந்தது நான் தான், நீ கதவை திறந்தோன்னு நான் பயந்து போயிட்டேன், அதனால அவசரத்துல நாராயணனா நான் தான் சங்கு சக்கரம் வச்சிருந்தேன். அவ சொன்னா, கிருஷ்ணா நீ வச்சிருந்தான் நியாயம் தான், ஒரு கையில பானை வச்சிருந்த நீ குழப்பிருக்க வேண்டாம், நீ வெறும்ப சங்கு சக்கர கதாபத்தத்தை வச்சிருக்கலாமே, இல்ல அவசரத்துல என்ன பண்றதுன்னு பானையை வச்சு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, அன்னிலேருந்து இவ பானகிருஷ்ணன் பானகிருஷ்ணன் பேர் வச்சுட்டான், பான நாராயணா பான நாராயணான்னு பேர் வச்சிருந்து. இப்படி இந்த பகவான் இப்படி பிரமிதம் பிரமிக்க வைக்கிறதுல மகா கிட்டிக்கான். நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கும் நம்ம நினைச்சிருக்கோம், டக்குன்னு பார்த்தா அப்படியே உல்டாவா போயிடுது, நமக்கு நடக்காதுன்னு ஆயிடுது. இது நமக்கு இல்லே தீர்மானம் பண்றோம், இங்கேந்தோ எப்படியோ நடந்துடுறது. அந்த பிரமிக்க செய்யறதுல மகா கெட்டிக்கார் யசோதைக்கு வாயில உலகத்தெல்லாம் காட்டினா. அதுக்கப்புறம் யசோதா இந்த ஒரு தடவை குழந்தை வாயை பாருங்க, நந்தகோபால் எதுக்குறீங்க? இல்ல நேத்து நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டேன்னா நான் அப்படியே ஒத்துக்கிறேன். உடனே நந்தகோபால் நான் எப்படி குழந்தை வாயில என்ன இருக்குன்னு பார்ப்பேன், அவனுக்கு ஒரு லட்டு தரேன், நீங்க வாயில லட்டு போடுற மாதிரி வாயை திறக்க சொல்லுங்களே, அப்ப நன்னா உத்து பாருங்களேன் என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். உடனே ஒரு லட்டு எல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா ஆ தலை அப்பா உனக்கு லட்டு தரேன். உனக்கு வாண்ட இல்லப்பா நீங்க கையிலேயே தாங்குவப்பா, நேத்துல இருந்து அம்மாவே என்ன பார்த்தா வாயை திறக்காத வாயை திறக்க வாயை மூடு வாயை மூடு வாயை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீங்களும் எல்லாரும் சொல்லிட்டு வரனா கஷ்டம் ஒரு சொன்னா, ஓ நந்தகோ குழந்தைய கட்டி படிச்சிருந்தான் அம்மா இருக்கு, நான் சொல்லேன்டா குழந்தை இந்த வாயை மூடுன்னு சொல்லாதே அப்படின்ட்டா. அவர் சொன்னா அவன் வாயை திறந்து ஒழுங்கா நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்றான். கடைசி வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறா, ஒரு நாள் நந்தகோபால் வாயில் லட்டு போடலாம்னு சொல்லி வாயை திறடான் அப்படின்னு ஏன் வாய தரடான்னு சொல்லி அப்படி வெள்ளம் அப்படி புரிய ஆனுட்டார். இவ்வளவு பெரிய வெண்ண உருண்டையே வாய்ப்புல வச்சிருந்துச்சு. பக்கத்தாத்தை பேசிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவர் வேற வாயை திறக்க சொல்ல அவருக்கு பிரமிதம் வந்துடுச்சு. நான் குழந்தைய வாயை திறக்க இனிமேல் சொல்ல மாட்டேன், யாராத்து வெண்ணை எல்லாம் அங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரமிதம் மதுரம், இந்த பகவான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் மதுரமயமா இருக்கு, நம்மள பிரமிக்க செய்ய. சொல்றோம் இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள குழந்தை பெற்ற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பிரமிச்சு போறோம் இல்லையா, வயசாகிறதே தெரியல. சொல்லுவோம் இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு பிரமிக்க செஞ்சுடுறோம். முழிச்சுட்டு இருக்கும்போது நேரம் போயே தொலைய மாட்டேங்கிறது. இந்த தூங்கினா மட்டும் விழுகிறதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2 மணி, திரும்பி பார்க்கறதுக்குள்ள 4 மணி, திரும்பி பார்க்கறதுக்குள்ள 5, திரும்பி பார்க்கறது 4 முடிஞ்சு விடுச்சு, திரும்பி பார்க்கறது சத்தங்கமும் முடிஞ்சு போயிடுது. பிரமிதம் மதுரம் நான் நினைச்சேன் எட்டு தோகம் முடிச்சுடலாம், நாளைக்கு 2 முடிச்சுடலாம், ஒரு 10 முடிஞ்சிடும் அப்படின்னா பிரமிதம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். கண்ணனோட வசனமும் மதுரமா இருக்கு, கண்ணனுடைய லீலைகளும் மதுரமா இருக்கு, கண்ணனுடைய வஸ்திரமும் மதுரமா இருக்கு, கண்ணன் நிக்கிற ஷேப்பு எல்லாம் மதுரமா இருக்கு, அவன் அப்படி நடக்கிற உலாத்தரது சரித்தமும் நன்னா இருக்கு, அவன் பிரமிக்க செய்யறதும் நன்னா இருக்கு. குச்சேலர் பிரமிக்க செய்யறான் இல்லையா, அவ்வளவு தனத்தை கொடுத்துட்டு ஒண்ணுமே கொடுக்கல கையில, ஆனா அவ்வளவு பெருசா பிரமிக்க வச்சுட்டான் இல்லையா. பிரமிதம் மது மதுராதிபதே அகிலம். அப்ப இவ்வளவு பேரை பிரமிக்க செஞ்சு அனுகிரகம் பண்ணான், நமக்கு பண்ண மாட்டானா? குழந்தையே இல்ல யசோதைக்கு, குழந்தைய கொடுத்து பிரமிக்க செஞ்சான் இல்லையா, அவட்ட பெறாத பிள்ளை. ஆனா அவன் பால் குடிக்கிறானா, அவளுக்கு அவளுக்கு பால் சுரந்தது இல்லையா, விஷப்பால் கொடுத்த பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான் இல்லையா. பூதனாலோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜகாம் சயாபி ஹரையே ஸ்தனம் தத்வா பசத்கதி. குவளையா படத்துக்கு கொண்டு கிருப பண்ணான், கஜேந்திரனுக்கு ஓடி வந்து கிருப பண்ணான், கோபிகளத்தை வஸ்திரத்தை அபகரிச்சு கிருப பண்ணான், திரௌபதி வஸ்திரத்தை குடிச்சு கிருப பண்ணான். எவ்வளவு சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க வழியிலே. பிரமிதம் மதுரம், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுனாலே, தன் கருத்தை பிழைப்பித்து அவன் எவ்வளவு பிளான் பண்றான், எல்லா பிளானையும் மாற்றி தன் இஷ்டப்படி நடக்கிறானா இல்லையா. பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். நம்மளே வாழ்க்கையில என்னென்னமோ நினைக்கிறோம், டக்கு டக்குன்னு அப்படியே சீன் மாறிடுறது, எல்லாம் மாறி போயிடும், ஆனா எல்லாம் நன்மைக்கு. இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறும், எல்லாம் பகவான் நல்லதுக்கு பண்றான். பிரமிதம் என்னால் அவன் இஷ்டம்னு விட்டுரு, சத்தியமா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், மதனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். 16 வார்த்தைகள், அதரம் வதனம் அசிதம் நயனம் அசிதம் ஹயம் கமனம் வசனம் சரிதம் வசனம் பலிதம் சலிதம் பிரமிதம், இந்த 12 வார்த்தை. அப்புறம் மதுரம் 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 கூட போட்டுக்கோங்க, அவ்வளவு ஈஸியா எழுதியிருக்க, கூட கூட மதுரம் அவ்வளவுதான். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். புஸ்தகத்துல 2 முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 இருக்கு, நாளை நிச்சயமா 1 முடிச்சிடும், அது கன்ஃபார்மா தெரிஞ்சுடுது எனக்கு. நீதி 5, அப்புறம் வந்து சொல்லு. ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.